بسم اللہ الرحمن الرحیم. الحمدللہ رب العالمین والعاقبۃ للمتقین ولا عدوان الا علی الظالمین والصلاۃ والسلام علی اشرف الانبیاء والمرسلین وعلی آلہ واصحابہ اجمعین ومن تبعہم بإحسان الی یوم الدین. اما بعد، رب اشرح لی صدری ویسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقہوا قولی. அளவற்ற அருளாளனும் நிகரல்ல அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வார வாரம் நடைபெறக்கூடிய எங்கள் இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை தொடர்பான சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கடைசியாக நாங்கள் ஏகத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இணை வைத்தல் என்ற அந்த மகா கொடிய பாவமாகிய அந்த இணை வைத்தலுடைய இணை வைத்தலை பற்றியும் அந்த இணை வைத்தலுடைய வகைகளை பற்றியும், குறிப்பாக பெரிய வகை இணை வைத்தல், சிறிய வகை இணை வைத்தல் தொடர்பான அந்த விளக்கங்களையும் நாங்கள் கடந்த வகுப்புகளிலே பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருப்பது என்று சொன்னால், அதாவது வந்து நாங்கள் இவ்வளவு நாட்களாக படித்த இந்த கொள்கை தொடர்பான இந்த விஷயங்கள், மார்க்கத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை தொடர்பான இந்த விஷயங்களை சுருக்கமாக நாங்கள் பார்க்கணும். அதாவது வந்து இந்த முழு கொள்கையையும், ஈமானுடைய அடிப்படைகள், கலிமாவுடைய விளக்கம், கலிமாவுடைய அந்த நிபந்தனைகள், முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ்ண்டா அதனுடைய அர்த்தம் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, இணை வைப்பு என்றால் சிறுக் என்று சொன்னால் என்ன என்ற இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த விஷயங்கள் அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் உண்மையான சம்பூர்ணமான மூமின் என்று சொல்லுவோம். இப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தினருடைய சுருக்கமான கொள்கை சுருக்கம் என்பதுதான் இன்றைய நாங்கள் பார்க்க இருப்பது. அதாவது இப்படி ஏற்று இந்த தூய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டத்தினர் சொல்லுவோம். இது நாங்கள் சொல்ற வார்த்தை கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். அதாவது வந்து யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை சரியாக ஏற்று அதன்படி செயற்படுகிறார்களோ அவர்கள் வந்து அல் ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டம், அல்லது அல் ஜமாஆ, அதாவது வந்து கூட்டம், வெற்றி பெற்ற கூட்டம், நாளை மறுமையில் வெற்றி பெறுபவர்கள் என்று இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் நம்ம எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு செய்திதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன் சென்ற சமுதாயங்களை பற்றி சொன்னார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் வந்து 71 கூட்டத்தினராக அவர்கள் என்ன செய்தார்கள், பிரிந்தார்கள். கிறிஸ்தவர்கள் வந்து 72 கூட்டத்தினராக பிரிந்தார்கள். எனது உம்மத் என்ன செய்யும், 73 கூட்டத்தினராக பிரியும். அதில் வந்து 72 கூட்டம் வந்து நரகத்துக்கு போகும். 73 கூட்டமாக பிரிஞ்சு 72 கூட்டம் வந்து நரகத்துக்கு போகும். ஒரே ஒரு கூட்டம் தான் என்ன செய்யும், சுவர்க்கத்துக்கு போகும்னு சொன்னார்கள். அந்த கூட்டம் எப்படி அந்த கூட்டத்தை இனங்கண்டு கொள்வது என்று சொன்னால், அவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்த கொள்கையில் இருந்தோமோ அந்த கொள்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாமல் அதே கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நாளை மறுமை என்ன செய்வார்கள், சுவர்க்கம் போவார்கள். மற்ற 72 கூட்டத்தினரும் நரகம் போக வேண்டி ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு என்ன, மிக பிரபல்யமான ஒரு செய்தி. இந்த புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரபல்யமான செய்தி தான் இந்த செய்தி. அதாவது எங்களது இந்த உம்மத்துல் முஹம்மதியான்னு சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து 73 பிரிவுகள் தோன்றும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட செய்தி. அதில் யார் தான் தன்னை வந்து நாங்கள் தான் முஸ்லீம்கள், நாங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நாங்கள் தான் சுவர்க்கம் போகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் கூட அதில் ஒரே ஒரு கூட்டம் தான் என்ன செய்யும், சுவர்க்கம் போகும். அவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டத்தின் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூர் அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை எந்த ஒரு கூட்டல் குறைத்தலும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டத்தினர் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், அந்த கூட்டத்தை வந்து இனங்காட்டி விட்டு செல்கிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கூட்டத்திலே நாங்களும் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் இல்லையா. நாங்கள் வந்து நான் இருக்கக்கூடிய ஜமாத்தில் இருந்துட்டு போகிறேன், நான் நம்மளுக்கு அது எவ்வளோ வெற்றி பெற்ற கூட்டம் நான் பரவாயில்ல, அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இருக்கிற ஜமாத் தான் சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவர் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் வந்து மாற்றமாக அவர் என்ன நினைக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கூட்டம், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வெற்றி பெற்ற கூட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஜேசீலர்கள், அந்த கூட்டத்திலே எங்களை நானும் அந்த கூட்டத்திலே இருக்க வேண்டும், என்னையும் அந்த கூட்டத்தினுடைய கொள்கையிலே என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஆசை என்ன செய்ய வேண்டும், ஒரு உண்மையான மூமினுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினர் என்ற இந்த கூட்டத்தினை எப்படி உலமாக்கல் அடையாளப்படுத்துகிறார்கள் சொன்னால், அவர்களுக்கு வந்து அதாவது வந்து சுன்னத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்லி என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு தெளிவு பெற்றாக வேண்டும். இன்றைக்கு அதாவது ஏகப்பட்ட வித்யார்த்திகளையும் ஏகப்பட்ட சில சிறுக்குகளை கூட என்ன செய்வார்கள், கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் சுன்னத்து ஜமாத்து, நாங்கள் தான் என்ன செய்கிறோம், சுன்னத்தின் அடிப்படையில் ஈகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சுன்னத்துன்னு நினைக்கிறது என்னன்னு சொன்னால், வெளிப்படையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில சுன்னத்துக்களை செய்து சுன்னத்துக்களை வந்து அமுல்படுத்தி கொண்டு என்ன செய்கிறார்கள் சொன்னால், நாங்கள் சுன்னத்து ஜமாத்து என்று சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் பார்க்குறோம் நாங்கள் இன்றைக்கு. ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரியர்களை, இன்றைக்கு தங்களை தாங்களே சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உண்மையிலேயே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கையில் இல்லை. அவர்கள் எப்படி கொள்கை இல்லை என்று நாங்கள் சொல்கின்றோம் என்று சொன்னால், அவர்களுடைய அடிப்படை அகீதா கொள்கையில் அவர்களே முரண்படுகிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூய அகீதா தூய அந்த கொள்கைக்கு மாற்றம் செய்கிறார்கள். அந்த கொள்கையில் இல்லாமல் ஜஹமியாக்களிடமிருந்தும் அஷரியாக்களிடமிருந்தும் சில வேளைகளில் முனத்தசிலாக்களிடமிருந்தும் தங்களுடைய கொள்கைகளை வந்து இறக்குமதி செய்து அவர்களிடம் கொள்கைகளிடமிருந்து அவர்களுடைய கொள்கையிலிருந்து எடுத்து ஒரு வகையான ஒரு என்ன கலவையாக மிக்சராக தான் செய்கிறார்கள். தங்களுடைய கொள்கையை வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்கள், நாங்கள் சுன்னத்து ஜமாத்து, நாங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை சரியாக பின்பற்றுபவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில், இன்றைக்கு சமுதாய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறார். குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய உலகத்தில் வந்து இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைமை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களை, இங்கே சுன்னத்து வல் ஜமாத் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் சொல்லப்படுவது இப்படிப்பட்டவர்களே அல்ல. இங்கே சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொல்லப்படுவது யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை வந்து அச்சொட்டாக எந்த ஒரு கூட்டல் குறைத்தல் இல்லாமல் சரியாக பின்பற்றுவதைத்தான் சுன்னத்து வல் அஹ்லு சுன்னா வல் ஜமா. அஹ்லு சுன்னா என்று சொன்னால் சுன்னாவுக்கு சுன்னாவுடைய சொந்தக்காரர்கள். அஹ்லு சுன்னா சுன்னாண்ட யார சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. வேற யாரையாவது சுன்னாவை வந்து தூக்கி தலையில வச்சுட்டு நான் வந்து அவருடைய அவர் கொண்டு வந்த ஒரு கொள்கையை வந்து சமுதாயத்தில் பிரதிநிதித்துவப்படுத்திட்டு என்ன சொல்ல முடியாது, நாங்கள் வந்து ரசூலுல்லாஹி சுன்னா பின்பற்றோம் சொல்ல முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், இமாம் மாலிக்காக இருக்கலாம், இமாம் அஹமது பின் ஹம்பலாக இருக்கலாம், இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட ஒரு இமாமுடைய பெயரை வைத்து அல்லது ஒரு அறிஞர் என்றவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அவர் கொண்டு வந்த அவர் உற்பத்தி செய்த அவர் அறிமுகப்படுத்தியவற்றையெல்லாம் மார்க்கமாக செய்து கொண்டு நாங்கள் சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்ல முடியாது. இங்கே சுன்னத்துன்னு சொல்றது வந்து சாதாரண மக்களுடைய வழி, சுன்னத்துல என்ன தமிழ் அர்த்தம் வந்து வழிமுறை, சாதாரண மக்களுடைய வழிமுறை கிடையாது. அது யாருடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. ரசூல் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அழகிய முன்மாதிரி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வைத்திருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா இதுதான் மார்க்கம், இதுதான் கொள்கை என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னாலும் கூட அவரை விட்டுவிட்டு அவர் அல்லாத அவருக்கு பின்னால் வந்து அண்மை காலங்களில் இயக்கங்களை தோற்றுவித்தவர்களுடைய அந்த கொள்கைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால், தாவாவுடைய விஷயமாக இருக்கலாம், ஏனைய விஷயங்களாக இருக்கலாம், எந்த விஷயத்தில் இருந்தாலும் கூட ரசூலுல்லாவுடைய தாவா வழிமுறையை பின்பற்றாமல் இப்படிப்பட்டவர்களுடைய சாதாரண மனிதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாளும் சொல்ல முடியாது நான் வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துன்னு சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நான் பின்பற்றேன்னு சொல்ல முடியாது. அவர் பின்பற்றவர் சுன்னா ரசூலுல்லாஹ் முழுமையாக பின்பற்றல, அதான் பிரச்சனை. அங்கே வந்து ஒரு ரெண்டு விஷயங்களை விட்டாலும் கூட அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அல்லாத இன்னொரு மனிதனுடைய வழிமுறையை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு சுன்னாவை போன்ற அந்த தரத்தில் வைத்து பார்த்தாலும் கூட அவர் வந்து என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றல என்பதுதான் அர்த்தம் என்று சொன்னால், அங்கே வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பிழை, கொள்கை ரீதியான ஒரு பிழையில் இருக்கிறார் என்பதை வந்து நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். எனவே அஹ்லு சுன்னா வழிமுறைகளை மாற்றி சுருக்கிக் கொள்ளக்கூடாது. முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட மார்க்கம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம், அந்த தீனை வந்து முழுமையாக பின்பற்றுவது, அந்த முழுமையாக தீனுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை எடுத்துக்கொள்வதுதான் இங்கே வந்து நோக்கப்படுகின்றது. வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவோம் என்று சொல்லி சில சுன்னாக்களை, வெளியே தெரியக்கூடிய சில சுன்னாக்களை மட்டும் பின்பற்றிக் கொண்டு நாங்கள் சுன்னத் ஜமாத்து என்று சொன்னால் அங்கே என்ன செய்யாது, அது வந்து எடுபடாது, அந்த கூட்டு எடுபடாது. மாற்றமாக சுன்னா அஹ்லு சுன்னாவல் ஜமாத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையாக மார்க்கத்தை, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு மார்க்கமாக, அதனை என்ன செய்து கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எதையெல்லாம் தடுக்கிறாரோ அதை விட்டு என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான். அதே நேரம் தன்னுடைய முஹப்பத்தை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதோடு என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா வந்து இணைத்து சொல்கின்றான், அல்லாஹ்வை நீங்கள் விரும்ப வேண்டுமா, அல்லாஹ்வுடைய விருப்பம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபத்தபிஊனி யஹ்பிபுக்கும்ல்லாஹ், நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி யஹ்பிபுக்கும்ல்லாஹ், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது, சானுக்கு சான், முரணத்துக்கு முலம், எல்லா விஷயங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அதாவது வெறுமனே செயல்பாடுகளில் மாத்திரம் இல்லாமல் கொள்கை ரீதியாகவும் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களது வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தான் இங்கே என்ன செய்யப்படும், சுன்னத்து ஜமாத்து, அதாவது அஹ்லு சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு சொந்தக்காரர்கள் என்ற அந்த பதத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் நாங்கள் முதலாவது என்ன விளங்க வேண்டும் சொன்னால், அல்லாஹ் என்ன செய்தான், இந்த அகிலத்தை, இந்த வானம் பூமி, இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் என்ன செய்தான், படைத்து பரிபாலிக்கின்றான். படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அவன் மாத்தினான், அவனை தவிர வேறொரு இறைவன் கிடையாது. அவன் அனைத்து தன்மைகளாலும் என்ன செய்கிறான், பரிபூர்ணமாக இருக்கின்றான். அவனுக்கே உரிய முறையில் அவன் என்ன செய்கிறான், தனக்கு தேவையான அந்த சிபத்துக்களை, தனக்கு தேவையான பேர்களை, பண்புகளை அவன் வைத்திருக்கின்றான் என்ற இந்த நம்பிக்கையில அந்த ஒரே இறைவனை மாத்திரம் என்ன செய்யறது, முழுமையாக நம்பி அவனுக்கு மாத்திரம் வணக்கம் செய்யறது, அவனை நம்புறதை மாத்திரம் நிக்கிறது இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்வான், களிமாவுக்குரிய விளக்கம்னு சொல்லி அல்லாஹு தஆலா படைப்பாளன், அல்லாஹு தஆலா பாருங்க இதை படைச்சிக்கிறான், வானத்தை படைச்சிக்கிறான், பூமியை படைச்சிக்கிறான், அல்லாஹு தஆலா வந்து என்ன செய்யறான், இந்த மலை இறக்குறான், எல்லாத்தையுமே அல்லாஹ் செய்யறான்னு சொல்லி அல்லாஹுடைய ருபூபியத்தை மட்டும் பேசிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அல்லாஹ் அறிமுகப்படுத்துற பேர்ல ருபூபியத்தை மட்டும் பேசிட்டு நிப்பாட்டிடுவாங்க. இது வந்து பிழையானது. ருபூபியத்தை பேசுறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. நாங்க இது கொள்கையுடைய ஆரம்ப விஷயத்தை நாங்க படிச்சிட்டோம். ருபூபியத்தை பேசுறதுக்காக வேண்டி அந்த மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமே கிடையாது என்று அந்த மக்களுக்கு அல்லாஹ் தெரியும். அவங்க அதனாலதான் அப்துல்லான்னு பேர் வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க வந்து அல்லாஹுக்கு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுடைய பெயரோடு இணைத்து அவருடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருந்தார்கள். அப்ப அல்லாஹை தெரியாதவர்கள் அல்ல அவங்க, அல்லாஹுவை தெரிந்து கொண்டவர்கள். அவர்கள்ட்ட கேட்டா கூட உங்களை படைச்சது யாரு, மலை இறக்குறது யாருன்னு எல்லாம் கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அல்லாஹ் அந்த ஒரே அல்லாஹை மட்டும் என்ன செய்யல அவங்க வந்து வணங்கல்ல, அல்லாஹோடு சேர்த்து ஏனைய கடவுள்களை வணங்கினார்கள். அந்த கடவுள்கள் ஊடாக அல்லாஹுவை நெருங்க முயற்சித்தார்கள். எனவே அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌஹீது ருபூபியா அல்லாஹ் படைப்பாளன் என்பதை சொல்லுவது நோக்கம் இல்லாமல் என்ன செய்தார்கள், அதே அந்த படைப்பாளன் ஒருவனை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு மாத்திரம்தான் உங்களது எல்லா விதமான வணக்கங்களை, தொழுகை நோன்பு மாத்திரமல்ல எல்லா விதமான வணக்கங்களை அவனுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று பூர்ணமாக இந்த தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரியது, அவனை வணக்க வழிபாடுனூடாக ஒருமைப்படுத்துவது என்ற இந்த மிகப்பெரிய ஒரு பணியை செய்வதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், முதல் கட்டமாக விளங்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த ரப்புக்கு மாத்திரம் முழுமையாக எனது வணக்க வழிபாடுகளை செய்வேன் என்ற அந்த உறுதியான எண்ணத்துடன் அல்லாஹை வணங்குவதுதான் ஒரு இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய மிக அடிப்படையான கொள்கையாக இருக்கின்றது. இதை நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வந்து படைப்பாளன், உருவாக்குவன், வடிவமைப்பவன், உணவளிப்பவன், கொடுப்பவன், தடுப்பவன், இப்படி எல்லா வகையான அல்லாஹு தஆலா தனக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்கள். அதே நேரம் அவன் வந்து என்ன செய்வான், அவனுக்கு எந்த ஒரு முடிவும் கிடையாது, அவனுக்கு முன் எதுவும் கிடையாது, அவனுக்கு பின்னால் எதுவும் கிடையாது. அவன் தான் என்ன, ஜாஹிர் வஹுவல் பாத்தின், அவன் தான் வெளிப்படையானவன், அவன் தான் என்ன மறைமுகமானவன், இப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலாவுடைய எல்லா ரீதியான என்ன செய்யறது மகத்துவங்கள், அவனுடைய பெயர்கள், பண்புகள், இவை அனைத்தையும் என்ன செய்யறது, அதற்கே உரிய பாணியில் என்ன செய்யறது, நாங்கள் வந்து அப்படியே நம்பிட்டு போறது, அதை வந்து திரிவுபடுத்தாமல், அதை கூட்டாமல், குறைக்காமல், ஊமைப்படுத்தாமல், அதை வந்து என்ன செய்யறது, அவன் வந்து அவனுடைய பண்புகள்ல பெயர்கள் எதெல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றதோ அதையெல்லாம் அப்படியே என்ன செய்யறது நம்புவது, இது வந்து மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வகையில வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா உயர்ந்துள்ளான் வானத்தின் மேல், வந்து வானத்துக்கு ஏழு வானத்துக்கு மேலால அரிசி என்று சொல்லக்கூடிய அவனுடைய சிம்மாசனத்துக்கு மேல என்ன செய்யறான், அவன் வந்து உயர்ந்திருக்கிறான் என்று நாங்கள் என்ன செய்ய நம்ப வேண்டும். இந்த விஷயத்துல வந்து நாங்கள் என்ன செய்யணும், இந்த அரிசிக்கு மேல் அல்லாஹு தாலா உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல வந்து நமது முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய பேர் இப்படி விளங்க வச்சிருக்கான்னு சொன்னா, அல்லாஹு தாலா அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான். அல்லாவுக்கு வந்து சாதாரண இந்த மன்னர்களுக்கு அரியாசனை இருப்பதை போன்றும் அரியாசனையில வந்து அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னாலே அங்க வந்து என்ன மிகப்பெரிய பிழையது, அப்படி அல்லாஹ்வுத்தால சொல்லல, எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ்வுத்தால அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன அங்க வந்து ஏற்படக்கூடிய அடிப்படை கொள்கை ரீதியான பிழைய பாருங்க. அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான், அவனை வந்து அறிமுகப்படுத்தும் போது சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் குல்ஹு அல்லாஹு அஹத் நபி என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சமுதாயத்துக்கு வந்து அல்லாஹ்வுத்தால ஒருவன், அல்லாஹு சமத், அவன் எந்த ஒரு தேவையை மற்ற வந்து நாங்கள் நம்பிக்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, எந்த ஒரு தேவையும் இல்லை. அரிசின் மீது உட்கார்ந்திருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அரிசியில தேவைக்குதா இல்லையா, அரிசி இல்லாம அவனுக்கு ஈக்கலாது. அப்படி இந்த மாதிரி ஆயிருமா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கும் நவுது பில்ல, அப்படி நம்ம அப்படி இருக்க முடியாது. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட சொல்றாங்க அரிசின் மீது அல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கிறான், அரிசின் மீது உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னால் எங்க எங்க முட்டுது பாருங்க. இதை வந்து சாதாரண அறிவு இருந்தாலே எங்களுக்கு என்ன செய்யலாம், விலகி கொள்ளலாம். அல்லாஹு சமதுன்னு நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹு தஆலா எந்த ஒரு தேவையும் மற்றவன். அப்ப தேவையற்றவன் எப்படி ஒன்றின் மீது உட்கார முடியும், உட்கார்ந்து அதன் மீது அவனுக்கு தேவைக்குது, நான் இப்ப உட்காந்துக்கிறேன் இதுல, இது எனக்கு தேவைக்குது, இங்க போய் தான் நான் உட்காந்துக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எங்களை போன்ற தேவையுடைய அல்லாஹு தாலா இல்லவே இல்லை, அல்லாஹு தாலா தேவை கிடையாது. அரிசின் மீது உயர்ந்துள்ளான்றதான் நாங்க வந்து நம்ப வேண்டுமே அல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அவன் அமர்ந்திருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்த கூடாது. அமர்ந்திருக்கிறான் தான் சொல்லுவார்கள் இன்னைக்கு. அப்ப இப்படி சொல்றவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துன்னு சொல்லி எப்படி சொல்றது முரண்படுகிறார்கள் இல்லையா, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் முரண்படுறார்கள். ஒன்று ரெண்டு அல்ல, நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இப்ப நான் அல்லாஹு தாலா வந்து அரிசின் மீது ஆனான் என்று சொன்னால் உயர்ந்துள்ளான் என்று சொன்னால் அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப என்ன செய்கிறான், அவன் வந்து உயர்ந்திருக்கிறான், அவன் வந்து என்ன அவனுடைய அந்தஸ்துக்கு அவனுடைய படைப்பினங்களில் இருந்து தூரமாக என்ன செய்கிறான், அவன் வந்து எந்த ஒரு படைப்பினங்களை போன்று நாங்கள் ஒப்பு நோக்கி படைப்பினங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை போன்று அல்லாஹ்வுக்கு குறைபாடு இருப்பதாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படி இந்த விஷயத்தில் வந்து கற்பனை பண்ணிவிடக் கூடாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும். அல்லாஹ் தஆலா அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான் சொன்னால் அவன் வந்து என்ன செய்யறான், அந்தஸ்தால உயர்ந்திருக்கிறான், ஆதி கூப்பிடுவான் இவங்களுக்கு, இவங்க தான் ஆட்சியாளர்கள், இவங்க உலகத்தில் தொடர்ந்து என்னமோ 200-300 வருஷம் இருக்க போற மாதிரி நினைச்சு என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தான் நினைத்ததெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த ஆட்சியாளர்களுக்கு மேலாம் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இதற்கு முன்னால் வாழ்ந்த எங்களை விட இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களே பெரும் ஆட்சியாளர்களை, ஃபிரௌன் ஹாமான் போன்ற இன்னொரு அண்ணன் காரூன் இன்னொரு அண்ணன் நம்ரூத் போன்ற மோசமான ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன செய்தான், அவர்களுடைய முடிவு என்னவானது என்பதை எல்லாம் என்ன செய்கிறார்கள், இவர்கள் யோசிக்காமல் இருக்கிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்தஸ்தால உயர்ந்துள்ளான், என்ன ஆதிக்க தலைவர் உயர்ந்துள்ளான் என்பதை வந்து இப்ப நம்ம வந்து அதை மாத்தவும் இல்லாது, அவனுடைய கருத்தை திரிவுபடுத்தவும் இல்லாது. அவன் வந்து உயர்ந்துள்ளான் சொன்னா இல்ல, அல்லாஹு தஆலா வந்து எல்லா இடத்துலயும் மீக்கிறான், எப்படி அல்லாஹு தஆலா வந்து என்ன செய்யறான், அவன் வந்து உங்களுக்கு கிட்ட இருக்கிறான் நல்லா சொல்றான், வஹு அக்ரப், அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்யறான், அக்ரப் இலைக்கும் மின் ஹபிலில் வரீத், உங்களுடைய நாடி நிரம்பை விட அல்லாஹு தஆலா கிட்ட இருக்கிறான் நல்லா சொல்றான். அப்ப இந்த கிட்ட இருக்கிற வசனத்தை வச்சுட்டு அல்லாஹு தஆலா எல்லா இடத்துலயும் இருக்கிறான், அல்லாஹு தஆலா என்ன இந்த சொல்லுவார்களா இல்லையா, அந்த தூணிலும் இருக்கிறான் துருவிலும் இருக்கிறான் சொல்லி அல்லாஹு தஆலா எல்லாமே அவனே என்ற அந்த சித்தாந்தம், சூஃபித்துவத்தினுடைய மிக மோசமான சித்தாந்தம், எல்லாமே அவனே என்று சொல்லப்படக்கூடியது. இந்த மாதிரி கருத்துல நாங்கள் விளங்க முடியாது. அல்லாஹு தஆலா உயர்ந்துள்ளான் சொன்னால் அவன் வந்து உள்ளமையாலே உயர்ந்துதான் உள்ளான், ஆனா அவன் அவன் அந்த கிட்ட இருக்கிறான் அர்த்தம், அதுக்கு இதுக்கு முரண்பாடு மாதிரி இல்ல, முரண்பாடு ஒன்றும் இல்ல. என்னன்னு சொன்னால் அவனுடைய அறிவால் வந்து அவன் என்ன செய்யறான், சூழ்ந்திருக்கிறான். அவனுடைய அறிவை விட்டும் எங்களால் என்ன செய்ய முடியாது, ஒரு போதும் ஒரு நொடி அளவும் மறைந்திருக்க முடியாது, அவன் எங்களை சூழ்ந்திருக்கிறான் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இந்த உயர்ந்துள்ளான் என்ற விஷயத்துல வந்து அவன் உள்ளமையில உயர்ந்துள்ளான், அதே நேரம் அந்தஸ்தால உயர்ந்துள்ளான், அதே நேரம் ஆதிக்கத்தால் அவன் உயர்ந்துள்ளான் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும். இந்த உயர்ந்துள்ளான் என்ற ஒரு ஒரு சொல் ஒரு அந்த அல்லாஹ்வுடைய சிபத்திலிருந்து பண்பிலிருந்து அவனுடைய அரிசின் மீது அவனது கண்ணியத்துக்கும் மகத்துவத்துக்கும் ஏற்ற விதத்தில் வந்து அவன் என்ன செய்திருக்கிறான், அமர்ந்திருக்கிறான் சொல்லி இங்க கூட போட்டிக்கிறாங்க. அமர்ந்திருக்கிறான் சொல்லி இங்க போட்டிக்கிறாங்க. அமர்ந்திருக்கிறான் என்ற வார்த்தையை வந்து ஒரு நாளும் பயன்படுத்த முடியாது. அமர்ந்திருக்கிறான் என்னன்னு சொன்னா அரபுல வந்து ஜலச, ஜலசன்னு சொல்லி யாருமே உலமாக்கல் மொழிபெயர்க்கல. அதை வந்து இஸ்தவான்னு சொன்னால் உயர்வாறு தான் சொல்றது. அது வந்து அமர்ந்திருக்கிறானா, நின்று இருக்கிறானா, சாஞ்சிக்கிறானா, எப்படி இருக்கிறான் நம்மளுக்கு தெரியாது. அது எந்த மாதிரி இருக்கிறான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி அமர்ந்திருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டால், வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே வந்து என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய அடிப்படை பண்போடு அது முரண்படும். அல்லாஹ்வுத்தால அடிப்படை பண்பு என்ன சொன்னா அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இந்த படைப்பினங்கள்ல எந்த ஒரு தேவையும் அவனுக்கு கிடையாது. அப்ப தேவையில்லாதவன் அரிசியை தேவையாக கொண்டான், அரிசியின் மீது தேவை உள்ளவனாக இருக்கிறான், நவுது பில்லா, அப்படி ஆகிரும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கவேன். எனவே அமர்ந்திருக்கிறான் என்ற பதம் இங்கே போடப்பட்டிருந்தாலும் கூட இது பிழையானது என்பதை என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். ஏதோ விளங்குவதற்காக வேண்டி, மக்களுக்கு விலகப்படுத்துவதற்காக இப்படி போட்டிருக்கலாம், அல்லாஹுவாலம், ஆனா வந்து பிழையானது இது. அதே நேரத்தில் வந்து அவனது யதார்த்த நிலையில் வந்து உயர்ந்திருக்கிறான். அவனது ஞானம் வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் என்ன செய்து வானுலகையும் பூ உலகையும் சூழ்ந்திருக்கிறது. அவனுடைய அடியார்கள் அடியார்களை அவன் அறிந்திருப்பதன் மூலமாக அவன் அவர்களுடன் இருக்கின்றான். அதாவது இங்க என்ன, அவன் அவர்களோடு இருக்கிறான் என்றால் அவன் வந்து அவர்களுக்கு கிட்டவாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அறிவால் அவன் என்ன செய்தான், சூழ்ந்திருக்கிறான். இந்த வானுலகளை பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து அவனுடைய அடியார்களை வந்து என்ன செய்யறான், அவன் அறிவதன் மூலமாக சூழ்ந்திருக்கிறான் என்பதை வந்து நாங்கள் நம்பியாகவன். அவர்களுடைய அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகின்றான், அவன் அருகில் இருக்கின்றான், பதிலளிக்கவனாகவும் இருக்கிறான். எங்களுடைய கேள்விகளுக்கு, எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் என்ன செய்யறான், பதிலளிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் சூரத்துல் பக்ரானுடைய 186 வசனத்தில் என்ன சொல்றான், நபியே நீங்கள் உங்களிடத்தில் வந்து அடியார்கள் பற்றி கேட்பார்கள் சொன்னால் ஃபைதா சாலக் இபாதி அருகிலே இருக்கிறான் சொல்லுங்கள் நல்லா சொல்கின்றான் அப்ப அருகிலே இருக்கிறான் சொன்னால் பக்கத்தில் இருக்கிறான் அர்த்தம் இல்ல ஏழு வானங்களை தாண்டி ஏழு வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய அரிசியையும் தாண்டி அதற்கு மேலதான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா வந்து உயர்ந்திருக்கிறான் அப்ப அப்படி இருக்கக்கூடியவன் வந்து அருகிலே இருக்கிறான் அல்லாஹ்வுடைய அறிவால் அவனுடைய ஞானத்தால் அவன் என்ன செய்தான், சூழ்ந்திருக்கிறான். நாங்கள் கேட்டால் கேள்வி கேட்டால் அதற்கு உடனே பதிலளிக்க காத்திருக்கிறான். இதுல வந்து நாங்க அல்லாஹ் யோசிச்சிடப்படாது. அல்லாஹ் தாலா வந்து அப்படித்தான் இருப்பான். அல்லாஹ் தாலா இங்க இருக்கிறான். உதாரணத்துக்கு வந்து என்ன, அல்லாஹ் தாலா கீழ்வானத்துக்கு வருகின்றான் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கடைசி பகுதியில. சமா துன்யான்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு விளங்கக்கூடிய வானம், எங்களுக்கு விளங்கக்கூடிய வானத்துக்கு சொல்லுவோம் வந்து சமா துன்யா. ஏழு வானம் மிகுது இல்லையா, அதுல ஏழாவது எங்களுக்கு விளங்கக்கூடிய வானத்துக்கு தான் சமா துன்யான்னு சொல்லுவோம். அதுக்கு மேல இன்னும் ஆறு வானம் மிகுது. அப்ப இந்த ஏழாவது இந்த வானம் எங்களுக்கு விளங்கக்கூடிய இந்த வானத்துக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தாலா இறங்குகின்றான். அல்லாஹ் தாலா இறங்குகின்றான். இறங்கி மக்களை பார்த்து அல்லாஹ் தாலா செய்யறான், கேட்கின்றான் உங்கள யார் பிரார்த்தனை செய்வர்கள் யார், உங்களுடைய பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யார், அவருடைய பாவ மன்னிப்பை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன், உங்களுடைய தேவைகளை நான் தர காத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தாலா நேரத்தை சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய துணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த செய்தியை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதாவது வந்து அல்லாஹ் தாலா இறங்குறான்னு சொன்னா எப்படி இறங்குறான், அவன் இறங்கினான் அவருடைய அரிசி காலியாகுமே, அவன் இறங்கினா மற்ற ஏழு ஆறு வானமும் அவனுக்கு மேல போய்த்திருமே. அப்ப அல்லாஹ் தாலா வந்து உயர்ந்தவன், அல்லாஹ் தாலா வந்து கபீர், அல்லாஹ் தாலா மிகப்பெரியவன் என்று சொன்னால் அவனை விட மேல வானமெல்லாம் போய் இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது. இதெல்லாம் மனித மூளையால மனிதனை வைத்துதான் யோசிக்கிறது, மனிதனை வச்சுதான் இப்படி யோசிக்கிறது. எனவே இப்படி எல்லாம் யோசிச்சு இந்த விஷயத்தை என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இப்படி மறுக்கக்கூடியவர் இருக்கிறார்கள். இதை வந்து என்ன செய்யறார்கள், அல்லாஹ் தாலா அடிவானத்துக்கு இறங்குறான் சொல்லக்கூடிய இஸ்லாமிய அகீதாவுல கொள்கையில வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை வந்து என்ன செய்யறார்கள், தங்களுடைய புத்தியை பயன்படுத்தி மறுக்கக்கூடியவர் இருக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரிய இந்த மறுக்கக்கூடிய நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், அல்லாஹு தாலாவை படைப்பினங்களோடு ஒப்பாக்கினது. அல்லாஹு தாலா வந்து படைப்பினங்களுக்கு படைப்பினங்கள் இருந்த படைப்பினங்களை வச்சு யோசிக்கிற அல்லாஹு தாலா, அப்படி யோசிக்க முடியாது அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே. எனவே அல்லாஹு தாலா உயர்ந்திருக்கிறான்னு சொன்னால் அவனை வந்து இப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக அவனை நாங்கள் நம்பியாக வேண்டும். அவன் வந்து என்ன செய்யறான், அனைத்து படைப்பினங்கள் விட்டும் தேவையற்றவன். அவன் வந்து அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவைய அனைத்தையும் செய்து அந்த படைப்பினங்கள்ல எந்த ஒரு தேவையும் அவனுக்கு கிடையாது என்பதையும் வந்து நாங்கள் என்ன செய்யணும், இதுல வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இதுல வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல வந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் வந்து என்ன, அல்லாஹு தாலா அரிசின் மீது ஆனான், அரிசிக்கு மேல உயர்ந்து விட்டான்னு சொன்னால் என்ன, அது எப்படி விளங்குறது என்று சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட நேரத்தில் வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க வந்து, அல் இஸ்திவாவு மாலும், அல்லாஹ் தாலா வந்து அரிசியின் மீது உயர்ந்து விட்டான்னு சொன்னால் அந்த உயர்ந்து இஸ்திவான்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து அரபிகளுக்கு மத்தியில் ஒரு தெளிவான ஒரு சொல், உயர் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துக்கு மேலே உயர்றது, உயர்றது தான் என்ன சொல்றது, இஸ்திவான்னு சொல்றது. அப்ப இஸ்திவாவும் மாலும், சொல்லிட்டு வந்து வல் கைஃபு மஜ்ஹூல், அது எப்படி அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, அல் குர்ஆன்ல வந்து எப்படி இடம்பெறவும் இல்லை, அது எங்களுக்கு தெரியாது. வல் கைஃபு மஜ்ஹூல் அப்படின்னு சொல்லிட்டு வல் ஈமானு பிஹா வாஜிப், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றது எங்களுக்கு வாஜிப். அல்லாஹு தஆலா அரிசின் மீது ஆனான்னு சொன்னால், அரிசிக்கு மேலே வந்து உயர்ந்தான்னு சொன்னால், அந்த விஷயம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அது மேலே போறதுன்றது தெரியும், மேலே வந்து என்ன இஸ்திவான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஒரு பொருளை விட உயர்ந்து போறதுக்கு தான் இஸ்திவான்னு சொல்றது. அப்போ அல்லாஹு தஆலா அரிசை ஏழு வானங்களுக்கு மேலே அரிசிக்கு, அரிசிக்கு மேலே தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அரிசிக்கு அரிசியை விட மேலே உயர்ந்திருக்கிறான். அப்போ உயர்ந்திருக்கிறான்றது தெரியுது, அதை வந்து எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அது ஈமான் கொள்றது எங்களுக்கு வாஜிப் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்வாலு அன்ஹா பிதா, இது எப்படி அல்லாஹ் உயர்ந்திருப்பான் என்று கேள்வி கேட்க ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், இது வந்து பிதா, இது வந்து என்ன புதிய ஒரு அணுகுமுறை, நூதன அணுகுமுறை, இது இது வந்து கூடாது, இது இப்படி மார்க்கெட்டில் இப்படி கேள்வி கேட்க கூடாது, சஹாபாக்கள் இப்படி கேட்கவில்லை என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து இந்த அல்லாஹு தஆலா அரிசின் மீது ஆனான் என்ற இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தவே நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி தெளிவுபடுத்தினார்கள், அழகாக கேள்வி கேட்டு அழகாக அதுக்கு பதில் சொல்கிறார்கள். அல் இஸ்திவா மாலும், இஸ்திவா வந்து ஒரு அறியப்பட்ட ஒரு விஷயம். வல் கைஃபு மஜ்ஹூல், அது எப்படி என்று நம்மளுக்கு தெரியாது. வல் ஈமானு பிஹா வாஜிப், அது எப்படி அல்லாஹு தஆலா அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஈமான் கொள்வது வாஜிபானதாகும். அதே நம்ம சுவாலு அன்ஹா பிதா, அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்பது, யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால் அது வந்து பிதாத்து என்று ரசூல் மாலிக் ரஹிமஹுல்லா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், விளங்கப்படுத்தவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, இப்படி இது மாத்திரமல்ல, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்களுக்கு, அதில் வந்து எங்களுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல நாங்கள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை விஷயத்தில், அல்லாஹுடைய பண்புகள் விஷயத்தில், அல்லாஹுடைய பெயர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியாது, முடிவெடுத்துட்டு அப்படியே போக முடியாது. கட்டாயம் இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நாங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள், எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் அதை அதோடு நாங்கள் என்ன செய்யணும், சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வந்து மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா வந்து எங்களில் எந்த ஒரு தேவையும் இல்லை, அவனின் பால் நாங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம், நாங்கள் வந்து எந்த நிலைமைகளிலும் எந்த நேரத்திலையும் வந்து அல்லாஹின் மீது தேவையுள்ளவராக இருக்கிறோம். அதே நேரம் வந்து அவன் வந்து யாரிடமும் வந்து தேவையுள்ளவனாக, ஒரு கணப்பொழுது என்னும் வந்து என்ன அல்லாஹு தஆலா யாரிடமும் தேவையுள்ளவனாக இல்லை. இப்போ நாங்கள் சில நேரம் முஸ்லீம்களாக எங்களுக்கே நாங்கள் இந்த கொள்கையை சொல்லும்போது மாற்றமாத்தவர்களுக்கு, எங்களுடைய அல்லாஹ் வந்து எந்த ஒரு தேவையுமற்றவன், அவன் வந்து என்ன சொல்றான், அல்லாஹு சமத், அவன் எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு நாங்கள் சொல்லும் இந்த கொள்கையை நாங்கள் மாற்றி சொல்லும்போது அவங்க சில நேரம் கேட்கலாம், எங்கள்கிட்ட வந்து நீங்க அல்லா தேவையற்றவன் சொல்றீங்க, அல்லாஹத்துல எதுக்கு அப்ப மலக்குமார படைச்சு வச்சுக்கிறான், அவனுக்கு சேவை செய்யறதுன்னு படைக்க வச்சுக்கிறான் மலக்குமார்களை, அப்படி சொல்லுவாங்க, அப்படி கேட்பாங்க சில நேரம். அவன் வந்து மலக்குமார படைச்சு வச்சு அல்லாஹ் எழுத சொல்றான் மனிதர்களுடைய செயற்பாடுகளை, மனிதர்களை வந்து தண்டிக்க சொல்றான், அதை செய்யறான், எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹால மலக்குமாரூடாக செய்கிறான். அப்ப இது ஏன் அல்லாஹத்துல இப்படி செய்ய வேண்டும், ஏன் இவர்களை வந்து அல்லாஹு தாலா என்ன சேவகன் மாதிரி தானே வைத்திருக்கிறான், சேவகர்கள் மாதிரி தானே வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா என்று சொல்லி சில நேரம் என்ன செய்யலாம், அப்படி கேள்வி கேட்கலாம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா மலக்குமார்களை படைத்தது வந்து அவனுடைய வேலைகளை செய்வதற்கு அல்ல, அவனுக்கு வந்து சேவகம் செய்வதற்கோ, அவனுக்கு வந்து உபகாரம் செய்வதற்கோ, அவனுக்கு இந்த உலகத்தில் இந்த மன்னர்களுக்கு இந்த அரசர்களுக்கு சேவகம் செய்வதை போன்று அந்த மாதிரி உபகாரம் செய்வதற்காண்டி அல்ல. அல்லாஹு தஆலாவுக்கு வந்து மலக்குமார்கள் எழுதினால்தான் அந்த விஷயங்கள் தெரியும் என்பது அல்ல. ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை அவனுடைய நன்மை தீமைகளை மலக்குமார் எழுதினால்தான் அல்லாஹுக்கு தெரியும்ன்றது அல்ல. அல்லாஹு தஆலா ஏன் அப்படி மலக்குமாருக்கு அந்த பணியை கொடுத்து வச்சுக்கிறான்னு சொன்னால், நாளைக்கு என்ன செய்வான் மனிதன் வந்து, மனிதன் சில நேரம் மாறி அல்லாஹோட விவாதிப்பான், பாதிப்பான், என்ன அல்லாஹ் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பான், நீ எல்லாத்தையும் தெரியுமென்றே என்ன ஆதாரம், எங்க ஏதாவது எவிடன்ஸ் தான் கேட்பான் மனிதன் வந்து. எனவே அல்லாஹு தஆலா வந்து மனிதர்களுக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கவன் என்பதற்காக வந்து என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா மலக்குமாரிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்து அந்த பொறுப்புகளை மனிதர்கள் சார்ந்த மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து அல்லாஹு தஆலா மலக்குமாரிடம் ஒப்படைத்திருக்கிறான். அதாவது தனக்கு இயலாமைக்காக வேண்டி அல்ல, தனக்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டி, தனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. அவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் வந்து மலக்குமார்கள் இந்த ஊலகு வந்துட்டு போவாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வந்துட்டு போகக்கூடிய ரெண்டு நேரம் மிகுது, ஒன்று வந்து ஃபஜ்ருடைய நேரம், அடுத்தது வந்து அசருடைய நேரம், தெரியுமா இல்லையா, அசருடைய நேரமும் ஃபஜ்ருடைய நேரம் மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய நேரம். இந்த ரெண்டு நேரத்தில் என்ன மலக்குமாருடைய அந்த ஷிஃப்ட் மாறும், ஃபஜருக்கு வந்தவங்க உலகத்தில் இருந்துட்டு அசருக்கு போவாங்க, அசருக்கு இன்னொரு குரூப் வரும், அந்த குரூப் அப்படியே நைட் ஃபுல்லாக இருந்து ஃபஜருக்கு போகும். இந்த ரெண்டு குரூப் போகக்கூடிய நேரத்தில் வந்து பெரும்பாலும் மனிதர்கள் என்ன தெளிப்பாங்க, மப்புள் இருக்கக்கூடிய நேரம், தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம், எப்படி ஒன்று வந்து பகல் சாப்பாடு அடிச்சுட்டு அப்படியே தூக்கத்தில் இருப்பாங்க அசர் சொருகை இல்லாமல், அல்லது வந்து ஃபஜருக்கு வந்து பெரும்பாலும் தூக்கத்தில் முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம். இப்போ இந்த நேரத்தில் வந்து போகும்போது மலக்குமார்கள் போகும்போது அல்லாஹு தஆலா என்ன செய்வான் வந்து அந்த மலக்குமார்கிட்ட கேட்பான், வந்து எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்து வந்தீர்கள்னு கேட்பான். இந்த ஹதீஸ் சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து வஹுவ ஆலம், அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்படி கேட்கிறாங்கன்றது. ஆனா அந்த மலக்கு மாட்ட கேட்பான் அல்லாஹ் தஆலா, எதுக்காக வேண்டி தெரியுமா? ஒன்று வந்து மக்களுக்கு அத்தாட்சி, மக்களுக்கு அத்தாட்சிக்காக வேண்டி அவங்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு அவங்க வந்து நிச்சயிப்பாங்க, அவங்க எழுதி வச்சுப்பாங்க, அதுக்காக வேண்டி. இன்னொன்று வந்து அந்த மலக்குமார்கள் சொன்னார்களா இல்லையா, இவர்களை படைக்க வேண்டாம்னு சொன்னார்களா இல்லையா, மனிதர்களை வந்து படைக்காதீங்க, படைக்காதையாள்லா, அவங்க வந்து படைச்சேன்னு சொன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து ரத்தம் ஓட்டிக்கொள்வாங்க. இதுக்கு முன்னால படைச்ச அந்த ஜின்னங்கள் போன்று அவர்களுக்குள்ளே அடித்துக்கொண்டு யுத்தம் செய்து கொண்டு கொலை செய்து கொண்டு ரத்தம் ஓட்டிக்கொள்வார்கள். அவர்களை படைக்க வேண்டாம்னு சொன்னார்களா இல்லையா மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களுக்கு ஒரு படிப்பினைக்காக, எதுக்காக வேண்டி? அவர்கள் வந்து அப்படி வரும்போது அவங்க சொல்லுவாங்க வந்து, யா அல்லாஹ், உனது அடியார்களை வந்து நாங்கள் தொழக்கூடியவர்களாக விட்டுட்டு வந்தோம், ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுட்டு வந்தோம், அசருக்கு போறவங்க சொல்லுவாங்க வந்து அசருடைய தொழுகையை நாங்கள் விட்டுட்டு வந்தோம், நேம் லிஸ்ட் போவோம், பேர் லிஸ்ட் போவோம், யார் யார் தொழுவிட்டிருந்தாங்க, யார் யார் ஃபஜருக்கு இருந்தாங்க, யார் யார் அசருக்கு இருந்தாங்கன்னு நேம் லிஸ்ட் போவோம். அப்ப அந்த நேரத்தில் வந்து ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, மனிதர்கள் வந்து என்ன செய்ய முடியாது, தொழாம இருந்துட்டு நாளை மறுமறை சொல்ல முடியாது, நான் தொழுதேன் யாருன்னு சொல்ல முடியாது, அசர் தொழுதேன் சுப தொழுதேன்னு சொல்ல முடியாது, என்றால் நேம் லிஸ்ட் அங்கே பேய்த்து அங்கே வந்து அத்தாட்சிக்குது. அதே நேரம் மலக்குமார்களுக்கும் என்ன ஒரு படிப்பினை என்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள் படைக்காதையாளான்னு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அறிவை பற்றிய அறிவு இல்லாமல், அவர் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை பற்றிய அறிவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய நுட்பமான அறிவு தொடர்பான அந்த பின்புலம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் யா அல்லாஹ் நீ படைக்காதன்னு சொன்னார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நேரத்தில் அவங்களை வரவழைச்சி சொல்றான் வந்து, எப்படி பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்களா இல்லையா, அதாவது வந்து படைக்க வேணாம்னு சொன்னீங்க, இப்ப எனது அடியார்கள் தொழுகிறார்களா இல்லையா எனக்கு, அதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டும். அப்ப பாருங்க ரெண்டு விஷயம் இங்க நடக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மலக்குமாரை படைச்சி அவனுக்கு சேவகம் செய்யற நோக்கம் இல்ல, விளங்குதா? அப்ப எனவே அதை சொல்லுவ அதை அதை நான் சொல்லுவதற்காக வேண்டி இந்த உதாரணம் சொல்கிறேன். அப்ப இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, அல்லாஹ் தெரியாம மலக்குமார்கிட்ட கேட்கல, அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்ல, அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்ல அவங்க என்ன நிலைமை இருக்கிறாங்கன்றது. ஆனாலும் வந்து மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக வேண்டியும், மலக்குமார்கள் ஒரு தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும். மலக்குமார்க்கு அப்ப விளங்குமா இல்லையா, அல்லாஹ் தஆலா படைச்சது சரிதான், மனிதர்களை பாருங்க மனிதர்கள் தொழுகிறாங்க. அப்ப மலக்குமார் என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உனது அடியார்கள் தொழக்கூடிய, உன்னை சுஜூது செய்யக்கூடியவர்களாக, உன்னை ருக்கூ செய்யக்கூடியவர்களாக நாங்கள் விட்டுட்டு வந்தோம் என்று சொல்லி சொல்லுவார்கள். சொல்லிட்டு யார் யாருன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் இல்ல, அந்த சுஜூது செஞ்சவர்கள், ருக்கூ செஞ்ச, சுபா தொழுதவங்க, அசர் தொழுதவங்களுடைய பட்டியல் போகும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தேவையற்ற என்று சொன்னால், இப்படி முழுமையாக எந்த ஒரு வஸ்து மீதும், எந்த ஒரு பொருளின் மீதும், எந்த ஒரு படைப்பின் மீதும் அவனுக்கு தேவை கிடையாது. நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற தேவை அவனுக்கு கிடையாது. எங்களுடைய அமலால் அவனுக்கு எந்த ஒரு கண்ணியமும் கூட போறதும் இல்லை, குறைய போறதும் இல்லை. நாங்க அமல் செய்கிறோமா இல்லையா, நாங்க வந்து நல்லா இருக்கிறோமா இல்லையா, எதுவா இருந்தாலும் கூட அவனுடைய கண்ணியத்துக்கு எந்த ஒரு குறைபாடோ, எந்த ஒரு ஒரு அதிகரிப்போ, எந்த ஒரு ஒரு கீர்த்தியோ என்ன செய்ய, அல்லாஹு தஆலா தேவையற்றவன். ஏன்னா நம்ம சில நேரம் நம்ம நினைக்கிறேன்னு சொன்னால், நம்ம தொழுகிறது அல்லாஹுக்கு தேவையோ, அல்ல நம்மளை வணங்குவதற்கான படைச்சான், வணங்குவதற்கான படைச்ச காரணத்தினால வந்து அப்ப நம்ம வணங்கினா தான் அல்லாவுக்கு ஏதோ கண்ணியம் கிடைக்குமோ அப்படின்னு மாதிரி சிலவங்க என்ன செய்யலாம், யோசிக்கலாம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, எங்களை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் எதுக்கானு சொல்லித்தாரான்னு சொன்னால், நாங்கள் நல்லடியார்களா வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாங்கள் அப்பதான் நாங்கள் வணங்கி அல்லாவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அவனுக்கு நல்லடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அல்லாஹ் தஆலா உங்களை படைத்த நோக்கத்தை சொல்கின்றான். ஆனால் இதற்காக வேண்டி நாங்கள் வணங்கினால்தான் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சிறப்பும் இருப்பதாக நாங்கள் நினைச்சிக்கொள்ளக்கூடாது. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாஹ்வை வணங்காவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய சிறப்பில் ஒரு என்ன செய்யாது, ஒரு கடுகளவனும் குறையாது, அவனுடைய சிறப்பிலேருந்து எதுவுமே குறையாது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விலகி கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுக்கு வந்து அப்படி எங்களுடைய வணக்கங்களில் ஏதாவது தேவை இருக்கும்னு சொன்னால் எங்களை படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மனிதனை படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதன் வந்து மனிதன் ஜின் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இனமும் வந்து அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுறவன் கிடையாது, முழுமையா கட்டுப்படுறவங்க கிடையாது. அவங்க வந்து என்ன செய்வாங்க, சில விஷயத்தை கட்டுப்படுவாங்க, சில விஷயத்துல மாறு செய்வாங்க, பாவிகள் நீப்பாங்க, நல்லவர்கள் நீப்பாங்க, இப்படித்தான் மனித ஜின்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அல்லாஹ்வுக்கு வணக்கம்தான் தேவையாக இருந்தால் மலக்குமார்களை படைத்தோடு அல்லாஹ் தஆலா மற்றவங்க யாரையும் படைக்காம இருந்திக்கலாம். மலக்குமார்களை பொறுத்தவரையில் வந்து அல்லாஹ்வுக்கு எந்த காரணம் கொண்டு மாறு செய்ய மாட்டார்கள், அவர்கள் வந்து முழுமையாக அவருடைய நோக்கம் வந்து அல்லாஹ்வை வணங்குவதுதான். எந்த நேரத்திலும் அல்லாவுக்கு என்ன செய்வார்கள், கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள் அவர்கள் வந்து. அப்ப மலக்குமார்கள் அல்லாவுக்கு வணக்கம் தேவைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மலக்குமார படைச்சுட்டு அல்லாத்துல சும்மா இருந்துக்கலாம், இந்த மனிதன் எல்லாம் படக்காம முட்டிக்கலாம். எனவே அல்லாவுக்கு வணக்கம்ன்றது அவனுக்கு தேவை கிடையாது, அவன் எங்களை படைச்ச நோக்கம் வணங்குவதற்காக வேண்டித்தான். ஆனால் எங்களது வணக்கத்தால் அவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்பதற்காக வேண்டி இதனை சொல்ல வருகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா வந்து அடியார்களை வந்து இப்படி எந்த ஒரு தேவையும் அற்றவன் என்பதனை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். அவன் அடியார்கள் மீது அன்பும் இறக்கவும் உள்ளவன், அடியார்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு அறுக்குடையும் அவர்கள் என்ன, அது அவர்களுடைய மார்க்கம் தொடர்பான அறுக்குடையா இருந்தாலும் சரி, உலக ரீதியான அறுக்குடையா இருந்தாலும் சரி, அவனிடம் அல்லாஹுடமிருந்தே கிடைக்கின்றன. எந்த ஒரு அறுக்குடையாக இருந்தாலும் கூட அந்த அறுக்குடைய அல்லாஹுடமிருந்தான் கிடைக்கின்றது. என்னுடைய அறிவால் கிடைத்தது, நான் பட்ட கஷ்டத்தால் கிடைத்தது, நான் செய்த தியாகத்தால் கிடைத்தது என்று சொல்லி மனிதன் என்ன செய்வான், ஒரு விஷயத்தை அடைந்து கொண்டதுக்கு பின்னால் வந்து பேசிக் கொள்வான், அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பான். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான், இன்னல் இன்சான் லிரப்பிஹி லக்கனூத், நிச்சயமாக மனிதன் வந்து அல்லாஹுக்கு என்ன செய்யறான், நன்றி கெட்டவனா இருக்கிறான் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மிக தெளிவாக நாங்கள் ஓதக்கூடிய ஒரு சின்ன அத்தியாயம், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் வந்து அல்லாஹ்வுக்கு அவனுடைய ரப்புக்கு வந்து நன்றி கேட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நாங்கள் எந்த ஒரு அருக்குறையை நாங்கள் பார்த்தாலும் கூட அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, நன்றி கேட்ட தனத்தோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அது மார்க்க ரீதியான அருக்குறையாக இருந்தாலும் சரி, உலக ரீதியான அருக்குறை இருந்தாலும் சரி, அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த உலக ரீதியான அருக்குறைகளை விட மார்க்க ரீதியான அருக்குறை என்பது மிக முக்கியமானது. மார்க்கத்தில் தெளிவு, மார்க்கத்தில் வந்து சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், அசத்தியத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், இது இந்த இந்த நிலைமை என்பது மிகப்பெரிய நியமத்து. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீமாக பிறந்தோம் என்பதை விட உண்மை முஸ்லீமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை கிடைத்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய சந்தர்ப்பம். என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீமாக பிறந்த எத்தனையோ பேர், இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீமாக பிறந்த எத்தனையோ பேர் வந்து என்ன செய்கிறார்கள், முஸ்லீமாக வாழ்கிறார்கள் இல்லை, பெருமனை முஸ்லீம் பேர் தாங்கிகளாக வாழ்கிறார்கள், பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கையை எடுத்து பார்த்தால், அவர்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்து பார்த்தால், அவர்கள் இஸ்லாத்தில் அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொள்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துக்கள் மிகப்பெரிய நியமத்து தான் அவருடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், அவருடைய மார்க்கத்தை சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். அதிலும் குறிப்பாக அகலு சுன்னா வல் ஜமாஅத்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எந்த தூய வடிவில் எங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அந்த தூய வடிவில் பின்பற்றக்கூடிய பாக்கியம் இது வந்து மிகப்பெரியது. அன்புக்குரியவர்களே, ஏனென்று சொன்னால் நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த அகலு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்பது எந்த ஒரு தனி மனிதனையும் சுத்தப்படுத்தக்கூடிய கொள்கை கிடையாது, எந்த ஒரு தனி மனிதனையும் சுத்தப்படுத்தக்கூடிய கொள்கை கிடையாது. நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய, நாங்கள் இந்த வகுப்புகளை சொல்லுவோம், யார, ஷேக் பிம்பாஸை சொல்லுவோம், இங்க இருக்கக்கூடிய இங்கிருந்து மறைந்த அண்மை காலமாக மறைந்த ஒரு ஷேக், ஷேக் பிம்பாஸை சொல்லுவோம், ஷேக் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லா ஒரு 700-800 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒருவர், அவரை பற்றி சொல்லுவோம், அவருடைய ஆசிரியர் ஷேக் இப்னு தைமியாவை சொல்லுவோம், ஷேக் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களை சொல்லுவோம். ஆனால் இவர்களை யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கண்மூடித்தனமாக பின்பற்ற மாட்டோம், அவர்கள் சொன்ன அவ்வளவுமே சரி என்று சொல்ல மாட்டோம், அவர்கள் என்ன சொன்னால் 100% சரி என்று சொல்ல மாட்டோம். ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் எத்தனையோ விஷயங்களில் வந்து மார்க்கத்தில் மார்க்க சட்டங்களை சொல்லுகின்ற சில விஷயங்களில் வந்து என்ன செய்கிறார், இவர் வந்து அவருடைய கொள்கை வந்து அவருடைய கருத்து வந்து ஏனைய உலமாக்களுடைய கருத்துக்கு மாற்றமாக இருக்கின்றது, அல்லது சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கின்றது. ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இப்படி மார்க்க விஷயத்தில் இப்படி ஒன்று சொல்கிறார், இது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கின்றது. இப்படி நாங்கள் என்ன செய்வோம், எந்த ஒரு நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் கூட அந்த ஒரு ஆலிமை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் வந்து பரிசுத்தப்படுத்தி அவர் சொல்லுவது அவ்வளவும் சரி, 100% அவர் சொல்லிட்டாரா, இப்னு தைமியா சொல்லிட்டாரா, ஷேக் பிம்பாஸ் சொல்லிட்டாரா, ஷேக் இப்னு உசைமின் சொல்லிட்டாரா, அவ்வளவும் சரி என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் அஹ்லு சுன்னா அவர்களே அப்படிதான் சொல்லித் தருகிறார்கள். நான்கு இமாம்களும் மதுஹபுடைய இமாம்கள் நாங்கள் சொல்றோம் இல்லையா, சமுதாயத்தில் மிக பிரபலமான இமாம்கள், இந்த நான்கு இமாம்களும் இதைத்தான் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன சொன்னாலும் கூட நாங்கள் சொல்லுவது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமா இருந்தால் எங்களை விட்டு விடுங்கள், எங்களை விட்டுவிடுங்கள், எங்களது கருத்தை விட்டுவிடுங்கள், குர்ஆனை சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதுதான் ஒவ்வொரு இமாம்களுடைய கருத்து. அதே நேரம் நான் இப்பொழுது உங்களுக்கு இப்ப கொஞ்சத்துக்கு முன்னால் ஞாபகப்படுத்தி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்திவாவை பற்றி சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுத்தர அரசின் மீது இருந்திருக்கிறான் என்பதை பற்றி சொன்னார்களே, இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாமுல் மதீனா என்று வர்ணிக்கப்பட்டவர், மதீனாவிலே பிறந்தவர்கள், மதீனாவிலே வாழ்ந்தவர்கள், மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலே மார்க்கத்தை கற்பித்தவர்கள், மஸ்ஜித் நபவியிலே மார்க்கத்தை கற்பித்தவர்கள். இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து என்ன சொல்லுவார்கள் சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்தால் போறேன் சொல்லுவார்கள், வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக ரசூலுல்லாஹ்வை தவிர்த்து இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவருடைய சொல்லை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள முடியும், விடவும் முடியும், எடுத்துக்கொள்ள முடியும், விடவும் முடியும். ஆனால் இல்லா சாஹிப ஹாதல் கபர், இந்த கபரில் இருக்கிறாரே யாரு, ரசூலுல்லாஹ் கடி சொல்லுவாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவுலை தவிர, அவருடைய சொல்லை தவிர, அவருடைய சொல்ல வந்து எங்களுக்கு என்ன அந்த ஆப்ஷன் கிடையாது, எடுக்கலாம் விடலாம், அந்த சாய்ஸ் பண்ண முடியாது, எடுக்கலாம் விடலாம்னு சொல்லி அப்படி எல்லாம் செய்ய முடியாது நம்மளுக்கு. அது நம்ம இதுதான் சுன்னா, இதுதான் சஹீஹான ஹதீஸ், இது வந்து ஆதாரபூர்வமான எங்களுக்கு தெரிய வருதா, அதுல வந்து எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு ரெண்டாம் கருத்துக்கு இடமில்லை, நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டோம், சமயனா வாத்தானா கேட்டோம் வழிபட்டோம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த உலகத்தில் அவர் தவிர்த்து எந்த ஒரு பெரிய ஆலிமாக இருந்தாலும் கூட அவரும் மனிதன், அவருக்கும் பிழை வரலாம், அவருக்கும் என்ன செய்யலாம், சில நேரம் சில கொள்கை தாக்கங்கள் இருந்திருக்கலாம், சில பிழைகள் நன்மையா நல்ல விஷயம் தானே சொல்லி சில விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்கலாம், நன்மை தானே சொல்லி செஞ்சிருக்கலாம், அது வந்து என்ன செய்ய முடியாது, மார்க்கமாக முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையுடைய ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் தான் என்னன்னு சொன்னால், இப்படி நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், தனி மனிதர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டோம், தனி மனித வழிபாட்டை வந்து அது யாராக இருந்தாலும் சரி, அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான அறிஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற மாட்டோம். அப்ப கண்மூடித்தனமான பின்பற்றுதல் எந்த இயக்கங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த இயக்கம் என்ன, வழிகட்ட இயக்கம், எந்த சந்தேகமும் கிடையாது. பாருங்க நீங்க இப்ப எடுத்து பாருங்க, நீங்க எல்லா இயக்கத்தையும் எடுத்து பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் எடுத்து பாருங்க, எந்த இயக்கமாக இருந்தாலும் கூட அந்த இயக்கத்தில் வந்து அவருடைய தலைவர்கள் அவருடைய பெரியார்கள் சொல்லக்கூடியவற்றை வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்களா, அவர்கள் சொல்லக்கூடியவற்றை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு கேள்வி பார்வையும் இல்லாமல் அப்படியே எடுத்து செயற்படுத்துகிறார்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு ஈடான ஒரு நிலைமையை அவர்களுக்கு கொடுக்கிறார்களா, அங்கே வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள், அங்கே அவர்கள் வழிதவரை போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டிய இடத்திலே வந்து அவர்களை வைத்து நோக்குகிறார்கள் என்று நாங்கள் இப்போ அண்மை காலம் எங்களுக்கு பிரபலியமாக இருக்கக்கூடிய நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லா அவர்களும் ஷேக் ஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் ரெண்டு பேரும் இந்த நாட்டை சார்ந்தவர்கள். அதே நேரம் ஹதீஸ் கலைன்னு வரும்போது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், என்ன நாங்கள் மட்டுமில்லை எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் ஷேக் அல்பானியுடைய பேரை சொல்வார்கள். ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் வந்து எல்லா பெரும்பான்மையான ஹதீஸ் கலை வந்து பெரும்பான்மையான ஹதீஸ் கிரந்தங்களை வந்து முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஹதீஸ் கிரந்தங்களுக்கு வந்து தீர்ப்பளித்தவர்கள் தான் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள். மிகப்பெரிய ஒரு பணியை செய்தவர்கள். அவர்கள் இந்த நாட்டு வாசி கிடையாது, இந்த நாட்டிலே அவரை கண்ணியப்படுத்தி அவரை கூப்பிட்டு அவருக்கு இந்த நாட்டில் வந்து குடியுரிமை கொடுக்கிறார்கள். இந்த நாட்டை சேர்ந்தவர் கிடையாது அவர் வந்து. அப்படிப்பட்ட அந்த ஷே அல்பேனியான்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவில் இருந்து பிரிந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் வந்து அவர் சாதாரண ஒரு கடிகார திருத்தக்கூடிய ஒரு தொழிலாளி கடிகாரம் திருத்தக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தவர்கள் ஷேக் அல்பானி அவர்கள் அப்படி இருந்து இந்த மார்க்கத்தை படித்து இந்த மார்க்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு விற்பனராக மாறி மிகப்பெரிய ஹதீஸ் கலைக்கு வந்து மிகப்பெரிய சேவை செய்தவர்கள் தான் இவர்கள். இவர் ஒரே கால பகுதியில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் மூன்று பேருடைய கருத்தும் வந்து ஒரே மாதிரி இருந்ததான் இது என்னுடைய பார்வையில சரியானது. அவருடைய அவருடைய அறிவை வைத்து அவர் சொல்லிப்பார், ஷேக் பிம்பா சொல்லிப்பார். அதுக்கு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்வார், வந்து இல்ல நான் அந்த கருத்துக்கு மாற்றமா இருக்கிறேன், அது அல்ல சுன்னா, இதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானது. நாங்கள் தொழுகையில சில சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டா கூட, தொழுகையுடைய சில சில சட்ட திட்டங்கள் எடுத்துக்கொண்டா கூட, ஷேக் பிம்பாஸ் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பார்கள், அதே காலப்பகுதியில் வந்த ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் வந்து அதுக்கு மாற்றமாக சொல்வார்கள். சொல்ற நேரம் என்ன சொல்வார்கள், ஷேக் அல்பானி அவர் பித்அத்வாதி, அவர் அப்படி இப்படி, அவர் வந்து நரக, அப்படி சொல்றது இல்லை. அதாவது வந்து அவரை மதித்து, அவர் ஒரு அறிஞர், ஆனால் அவர் ஒரு மனிதன், அவர் ஒரு மனிதன், அவர் அவருக்கு பிழை வரலாம். எனவே அவருடைய விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த விஷயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லுவார். இவர் சொன்ன சில விஷயம் வந்து அதுக்காக ஷேக் அல்பானி சொல்றதெல்லாம் சரியாருமா, சரியாது. அவர் சொன்ன அவர் ஒரு ஹதீஸை வந்து ஹசன் என்று சொல்லிப்பார், ஹசன் என்று சொல்லிப்பார். ஹசன் என்று சொன்னால் சஹீஹ்க்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் அதுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அது ஹசன் இல்லை, அது லைஃப் என்று சொல்வார்கள். அதுக்காக வேண்டி ஷேக் அல்பானி அப்படியே அவர் நாங்கள் என்ன சொன்னால் எடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க அடிப்படை கொள்கை வந்து சரியானது, அடிப்படை கொள்கையில் சரியான கொள்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் கொள்கை சரியானது, ஆனால் அவருடைய கருத்துக்கள், அவருடைய மார்க்க தீர்ப்புகள் சில நேரம் என்ன செய்யலாம், மனிதன் என்ற வகையில் பிழை இருக்கலாம். எனவே அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் கூட இவர்களை என்ன செய்ய, இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் சொன்னால், அவர்களை என்ன செய்வார்கள், அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியிலேயே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிக் கொள்றேன். ஷேக் இப்னு உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து மலிக் ஹாலிதன் நினைக்கிறேன், மலிக் ஹாலித் அல்லது மலிக் ஃபைசல், சரி எனக்கு ஞாபகம் இல்லை, முன்னால் இருந்த மன்னர்கள் ஒருத்தர். இவர் வந்து என்ன செய்யறாரு, மரணிக்கிறார். இவர் மரணிச்சா இவருக்கு வந்து மக்காவில் வந்து ஜனாசா தொழுவை தொழுவிக்கிறாங்க. ஜனாசா தொழுவை தொழுவிச்சுட்டு அறிவிக்கிறாங்க, அந்த காலத்தில் முஃப்தி இல்லாமல் இருக்கிறார் ஷேக் பிம்பாஸ் ரஹிமுல்லா அவர்கள். அவங்களுடைய அந்த மார்க்க தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க வந்து என்ன செய்வாங்க, இங்கே இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்ற அடிப்படையில் வந்து மன்னர்கிட்டேந்து வரக்கூடிய மார்க்க ரீதியான சில என்ன சில சில சட்ட சில சில வேண்டுதல்களை வந்து என்ன செய்வாங்க, இங்கே இந்த நாட்டில் செய்வாங்க. அதுதான் வழிமுறை, இஸ்லாத்தின் வழிமுறை அதுதான். எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ இப்போ இந்த மழை வேண்டி தொழுவை தொழுவாங்க, இது நினைச்ச மாதிரி இவங்க நாலு பேர் சேர்ந்து தொழுவதில்லை, அங்கே மன்னன்ட்டேருந்து வரணும் ஆர்டர், எல்லா ஏரியாலையும் தொழுவாங்க. அது மாதிரி சில சில என்ன செய்யும், சில சில ஆர்டர்கள் வரும் மார்க்க ரீதியான, சில சில இபாதத்து சில சில ஜமாத்தாக செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கு அங்கே ஆர்டர் வரும். இது வந்து அவங்களாக நினைச்சு சொல்றது இல்லை, மார்க்க தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அடுத்ததாக வந்த மன்னர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், எல்லா ஊர்களையும் வந்து சலாத்துல் ஜனாசா அல் காயிப், அதாவது வந்து அந்த மன்னருக்காக வேண்டி என்ன செய்யணும், மறைமுகமான ஜனாசான்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல மரணித்திருக்கு, அவருக்காக வேறு இடத்துல தொழுவிக்கிறது. இப்படி தொழுவிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. எல்லா இங்க வேற இப்ப தொழுவிச்சு அடக்கம் செஞ்சாச்சு. எங்க எங்க தொழுவிக்கிறாங்க? மக்காவில் காபத்துள்ளால் தொழுவிச்சு அடக்கம் செஞ்சாச்சு. ஆனா அடுத்த நாள் வைக்கிறது நாள் ஆர்டர் போடுறாங்க வந்து எல்லா பள்ளியிலையும் வந்து தொழுவிக்கணும்னு ஆர்டர் போடுறாங்க. அப்ப ஆர்டர் போட நேரத்தில் வந்து ஷேக் ஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் வந்து இந்த கருத்துக்கு மாற்றமானவர். இந்த கருத்துக்கு அவர் உயிர் வாழ் கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இப்படி தொழுவிக்க தேவையில்ல. ஒரு இடத்துல தொழுவிச்சா ஒரு ஜனாசாக்கு வந்து அந்த இடத்துல தொழுவிச்சா வேற இடத்துல தொழுவிக்க தேவையில்ல. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு மதீனாவை தொழுவிச்சாங்கன்னு சொன்னால் காரணம் என்னன்னு சொன்னால் அங்க தொழுவிக்கப்படல. அவர் வாழ்ந்த சமுதாயம் வந்து கிறிஸ்தவ சமுதாயம். அவர்கள் அப்படி அவர்களுடைய முறையில் அடக்கம் செஞ்சிட்டாங்க. அவர் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஈமானை மறைத்துக் கொண்டிருந்தார் இமாம் நஜ்ஜாஷி, இந்த அந்த நஜ்ஜாஷி மன்னன் அவர்கள். அப்ப எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள். இவருக்கு தொழுவிக்கப்பட்ட ஒரு ஜனாசாவுக்கு எந்த ஒரு பிரதேசத்தை தொழுவிக்கப்படுதோ வேற பிரதேசத்தை தொழுவிக்க வேண்டிய அவசியம், நம்ம துவா கேட்டா போதுமானது என்ற கருத்துல ஷேக் ஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து மன்னன்ட்டு ஆர்டர் வருது, உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் வந்து ஆர்டர் வருது. அப்ப இந்த ஆர்டர் வரும் பொழுது இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாடு இது. இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் வந்து நாங்கள் அந்த வலியுள்ளம் அந்த ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடியவருக்கு நாங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், அவங்க நாங்கள் இல்லை இந்த நாட்டு மக்கள் வந்து பைய செஞ்சுக்கிறாங்க. என்ன பையத்தில் சொல்லக்கூடிய உறுதிமொழி கொடுத்துக்கிறாங்க. எனவே ஆட்சி அதிகாரம் உடையவற்றிந்து வரக்கூடிய இந்த இதுக்கு வந்து எனது கருத்துக்கு முரணாக இது இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வரக்கூடிய இந்த ஆர்டருக்கு வந்து மாற்றம் செய்ய முடியாது. இதுல வந்து நான் என்ன செய்யணும், கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறா கட்டுப்பட. இது வந்து அவராக நினைச்சு பயந்தெடுத்தரா முடிவுது, எனக்கு நான் இப்படி தொழலாட்டி நாளைக்கு என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்தெடுத்தரா முடிவு இல்ல. இது வந்து எடுத்தது அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. இது அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க வந்து உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை நீங்க கட்டுப்படுங்க, அது உங்களுக்கு வெறுப்பான விஷயமாக இருந்தாலும் சரி நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவர் சிறுக்குக்கு அழைக்கிறார்னு சொன்னால் வெளிப்படையாக அவர் சிறுக்கு செய்யறாருன்னு சொன்னால் அவருக்கு நீங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வேற என்னதான் செஞ்சாலும் உங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்து உங்களுடைய முதுகுல அவர் அடித்தாலும் கூட நீங்க அவருக்கு கட்டுப்படணும். இஸ்லாமிய ஆட்சியை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா நீங்க கட்டுப்படணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இமாம் ஷேக் உசைமின் இப்னு உசைமின் ரஹிமுல்லாஹ் அவர்கள் வந்து இந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட என்ன செய்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திலிருந்து வருது, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், எனவே வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் தான் என்ன அசர தொழுகை மகரிப் தொழுகை நினைக்கிறேன் அவர்கள் தான் தொழுவிக்கிறாங்க. உனைசால அவங்களோட பள்ளிவாசல், ஷேக் உசைமின் ரஹிமுல்லாஹ் அவருடைய பள்ளிவாசல் இப்பே மிகுது, அதில் அவங்க தான் தொழுவிக்கிறாங்க. அவங்க அப்ப அந்த இடத்துல தொழுவிக்காம போனாங்கன்னு சொன்னா அது பெரிய ஃபித்னாவாக இருக்கும். மக்கள் எல்லாம் குழம்பு பாஞ்சிருவாங்க. மக்கள் எல்லாம் அப்புறம் கருத்து பருவம் என்ன, ஷேக் உசைமின் தொழல இவர் இந்த கொள்கைக்கு மாற்றமாகிறார் இப்படின் ஆகும். எனவே வந்து தான் வந்து மாற்றம் அதை சொல்றாரு, பயம் இல்லாமல் சொல்றாரு, நான் வந்து இந்த கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறேன். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் இப்படி இருக்கின்ற காரணத்தினால நான் வந்து கட்டுப்பட்டேன். இதுதான் நண்புக்குரியவர்களே இந்த தூய கொள்கையை தூய அகீதாவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நடைமுறை. அதாவது வந்து தூய அகீதாவை ஏற்றுக்கொண்டவர் சொன்னால் முழுமையாக அவங்க சொன்னா எல்லாத்தையும் கண்ணை பத்தி நம்புறேன்றது அல்ல, அவங்களுக்கு மாற்றம் இருந்தா மாற்றம்னு சொல்லுவாங்க. அது வந்து இது வந்து இதுல வந்து மாற்றம், இந்த கருத்துல வந்து நான் இதுக்கு மாற்றம், இந்த கருத்துல எனது கருத்து பிடிக்குது, ஷேக் பிம்பாசுடைய கருத்து பிடிக்குது, ஷேக் அல்பானியுடைய கருத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து யாரையும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கண்மூடித்தனமாக பின்பற்ற மாட்டாங்க. இது வந்து எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு படிப்பினையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தாலாவிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு அருக்கொடையாக இருந்தாலும் அந்த அருக்கொடைகளில் மிகச்சிறந்த அருக்கொடை என்னன்னு சொன்னால் அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன். என்னென்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வந்து நாங்கள் பெறக்கூடிய அருக்கொடைகளில் மிகச்சிறந்த அருக்கொடை தான் இந்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களுக்கு கிடைச்சிருக்குது. சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கள் ஊர்களில் இருந்து வருகின்ற போது எங்களுக்கு எது மார்க்கம் என்று தெரிஞ்சிருந்ததோ அதே நிலையில் நாங்கள் இருந்திருந்தோம்னு சொன்னால் நீங்களே யோசித்து பாருங்கள் எவ்வளவு விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள், பிழை செய்திருப்பீர்கள், எவ்வளவு விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருப்பேன் என்று யோசிப்பாருங்க. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய நியமத்துக்கள் மிகப்பெரிய நியமத்து தான் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் விளங்கிக்கொள்வதற்கான பாக்கியம். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், மிஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு, நேரான வழியை காட்டு, நேரான வழியை காட்டு, ஒவ்வொரு ரக்காத்திலும் கேட்கிறோம் நாங்கள் வந்து. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து நாங்க நேரான வழியெல்லாம் ஈக்கிறோம் சொல்லி அறுதியிட்டு சொல்ல முடியும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்ய தேவையில்ல, கேட்க தேவையில்ல, சஹாபாக்களை கேட்க தேவையில்லை, இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்க தேவையில்ல, என்ன நேரான வழி நீக்கிறாங்கன்னு சொல்லி முடிவெடுத்துட்டு போய்த்திக்கலாம், அப்படி எடுக்க முடியாது என்று சொன்னால் ஷைத்தான் வந்து எங்களை என்ன செய்யறான், ஒவ்வொரு நொடியிலும் வந்து எங்களை வழிகெடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே நேர்வழி எங்களுக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய நியமத்து. அந்த நியமத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் அந்த பிரார்த்தனை தான், அந்த பிரார்த்தனையுடைய சுருக்கம் தான் என்ன, ஈதன சிராத்தல் முஸ்தகீம் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இந்த அருள்கொடையை நாங்கள் நினைத்து இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த தூய மார்க்கத்தை வந்து அந்த தூய வடிவிலே விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், அலா லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு வந்து இந்த மார்க்கம் சொந்தமான என்று சொல்லாம இந்த தூய மார்க்கம் சொந்தமான அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மார்க்கம் சொந்தமான சொன்னா இந்த மார்க்கம் அப்படி சொல்ல முடியும், அப்படி சொன்னால் இந்த மார்க்கம் சொல்லி எல்லாருமே வந்துருவாங்க. மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாங்களும் தொழுகிறோம் தானே, நாங்களும் ஒரே குர்ஆனத்தை ஏற்றுக்கொள்றோம், நாங்களும் ஒரே அல்லாஹ்வுத்தனை வணங்குறோம், நாங்களும் ஒரே கஃபாவின் பால் தானே தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துருவாங்க. அப்படி வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் வந்து தீனுல் ஹாலிஸ், அவனுக்கு வந்து இந்த தூய மார்க்கம் சொந்தமான அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப தூய மார்க்கம் சொன்னால் அல்லாஹுடைய தூயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களும் வந்து எந்த நிலைமையில இருந்தார்களோ, எப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படி இந்த மார்க்கத்தை விளங்கி பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் இந்த அடிப்படை கொள்கையுடைய முக்கியத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரம் வந்து அல்லாஹு தஆலா வந்து என்ன ஒவ்வொரு நாளும் வந்து இறைவனுடைய பின்பாதையில் வந்து என்ன செய்கின்றான், இறங்குகின்றான். இதனுடைய கடைசி பதி நாம் அதை பற்றி முன்னாடி பேசினோம். அதில் வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கேட்கின்றான் எங்களுடைய தேவைகளை யார், உங்களுடைய தேவைகளை கேட்குறவங்க யார், பாவம் மன்னிப்பு தேடுறவங்க யார், இதெல்லாம் நல்லா கேட்குறான் விஷயத்தெல்லாம் நாங்கள் பேசினோம். அதே நேரம் வந்து அவன் வந்து என்ன செய்கிறான், ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான், காரியங்களை நிர்ணயிக்கிறது, சட்டங்களை வந்து வகுக்கிறது, அவனுக்கு வந்து பரிபூர்ணமான ஞானம் இருக்கின்ற இந்த விஷயத்தில் சட்டங்களை வகுக்கிறது, காரியங்கள் நிர்ணயிக்கிறது எல்லாம் அல்லாவுக்கு பரிபூர்ணமான ஞானம் இருக்கின்ற என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாகணும். அல்லாவுடைய சட்டங்கள் எதையாவது கொண்டு வந்து நாங்கள் விமர்சித்தோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் அல்லாவுக்கு வந்து என்ன சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு இவனுக்கு என்ன அறிவு இல்லைன்னு அர்த்தமாயிரு. அப்படி நாங்கள் அப்படி சொல்ல தேவையில்லை, சொல்லாமல் சொல்கிறோம் நாங்கள். என்ன ஏதாவது ஒரு அல்லாவுடைய மார்க்க விஷயத்தை, அல்லாவுடைய சட்ட திட்டங்கள் ஒன்ற ஒரு 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 குற்றவியல் சட்டத்தை ஏதோ ஒன்றை வந்து நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாவை விமர்சிக்கின்றோம், அல்லாவுடைய அறிவை விமர்சிக்கிறோம் என்று ஆகிறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தால வந்து பரிபூர்ணமான ஞானம் மிக்கவன் என்பதையும் நாங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் வந்து எதையும் வீணாக என்ன செய்யலை, படைக்கவில்லை. எந்த சரியத்தையும் அவன் என்ன செய்யலை, மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களை விட்டும் தீமையை தடுப்பதற்காகவும் தான் என்ன செய்கிறான், வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுத்தால வழங்கிய இந்த மார்க்க சட்டத்திட்டங்கள், மார்க்க சரியத்து, சரியத்து சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுத்தால சட்டத்திட்டங்களை கொடுத்தான். அகீதா என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து எல்லாருமே ஒன்றுதான், எல்லா நபிமார்களும் வந்து ஒரே அல்லாவை வணங்குமாறும், சைத்தானை விட்டு தூரமாகவும், சைத்தானுடைய செயற்பாடுகளை விட்டு தூரமாகவும் தான் செய்தார்கள். இபாதத்து சைத்தானை நம்பி அவனை அவனுடைய வழியிலே போய்விட வேண்டாம், ஒரே அல்லாவை வணங்கல் என்பதைத்தான் எல்லா நபிமார்கள் சொன்னார்கள். ஆனால் நபிமார்கள் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள், மார்க்க சட்டங்கள் என்ன செய்யலாம், மாற்றம் அடையலாம். அப்ப இந்த மார்க்க சட்டங்கள் அல்லாஹ்வுத்தால அனுப்பி வைத்த இந்த சரியத்துக்கள் வந்து என்ன செய்து எல்லாமே வந்து மனித நலனுக்காக, மனிதருடைய நலனை மையப்படுத்தியதாக தான் இருக்கின்ற. அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான், கிசாஸ் என்று சொல்லக்கூடிய பழிக்கு பழி வாங்குறது, பழிக்கு பழி வாங்குறது இதில் அவர் ஒரு மனுஷன் வந்து ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக அவனை கொலை செய்யணும். இந்த கிசாசை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் வந்து வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன்னு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு வந்து இந்த பழிக்கு பழி தீர்த்தல், பழிக்கு பழி உங்களுடைய ஒருத்தரை வந்து கொலை செய்வதால் உங்களுக்கு வாழ்வு இருக்குன்ற அல்லாஹ் சொல்கிறான். ஒருத்தனை கொலை செய்கிறோம், எப்படி அதில் வாழ்விக்கிறது, அவன்ட வாழ்வு முடியுது, அவன்ட வாழ்வு முடியுது. அதில் அல்லாஹ் சொல்கிறான் வந்து என்ன, உங்களுக்கு இதில் வந்து ஹயாத் இருக்குது, வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்னா தெரியுமா இல்லையா அவங்களுக்கு வந்து வாழ்வு, வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்து யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு என்ன செய்து பாருங்க, அறிவுடையவர்கள் சிந்தித்து பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்து வாழ்விக்குன்னு நல்லா சொல்கிறான். எப்படி வாழ்விக்குன்னு சொல்கிறான், இந்த ஒரு மோசமான ஒருத்தன் ஒரு சிறுமியை வந்து பாலியல் துஷ்பிரவம் செஞ்சு அவர்களை கொலை செய்து இப்படி கொலை செய்யக்கூடிய அல்லது திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் விபச்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதிரி மோசமானவர்களை விட்டு வைத்தால், இந்த கொலைகாரர்களை விட்டு வைத்தால் இன்னும் எத்தனையோ பேரை கொள்வானா இல்லையா, அவன் ஒரு 5 வருஷம் ஜெயிலில் அடிச்சு வெளியிட்டா அவனுக்கு என்ன செய்ய, இன்னும் 4 பேரை கொள்ளத்தான் அவனுக்கு நினைக்கும், அவன் விட போறது இல்லை அவன் செயல்பாடு. அப்ப அவனுக்கு நீங்க கொலைக்கு கொலை அந்த அந்த தண்டனையை நிறைவேற்றும் போது, அந்த கிசாசின்னு சொல்லக்கூடிய அந்த தண்டனையை நிறைவேற்றும் பொழுது அவன் அங்கே மரணித்தாலும் கூட 4 பேர் உயிர் வாழ்வதற்கு அங்கே காரணமாகிது. மற்ற பார்க்கிறவன் என்ன செய்வான், பயப்படுவான், இந்த செயலுக்கு போக மாட்டான், இந்த மோசமான செயலுக்கு போக மாட்டான். ஆனால் இன்றைக்கு மனித சட்டங்களால் என்ன செய்யறாங்க, எவ்வளவு பெரிய மோசமான செயலை செஞ்சாலும் கூட 6 மாசத்துல 5 மாசத்துல என்ன செய்யறா வெளியே வந்துடுறான், ஜாமீன்ல அதுல இதுல வெளியே வந்துடுறான். அப்ப இதை பார்த்து என்ன செய்யறான், மற்ற மனிதர்களும் வந்து தீமைகள் செய்வதற்கு, குற்றச்செயல் செய்வதற்கு தூண்டப்படுகின்றான். என்ன நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் என்ன ஒரு 6 மாசம் இங்க போறோம் உள்ள, அதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த கொலைக்கு கொலை என்று சொல்லக்கூடிய இந்த குற்றத்தை, இந்த குற்றவியல் சட்டத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டும் பொழுது அங்கே ஒருவன் செத்தாலும் கூட, ஒருவனுடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் கூட இந்த சமுதாயம் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது, சமுதாயத்திற்கு மற்றவர்கள் திருந்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது, சமுதாயத்தினுடைய ஏனைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றது. எனவேதான் அல்லாஹ் சொன்னானே வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்னு சொல்றான். இப்படி அல்லாஹு தஆலா நிர்ணயித்த எந்த சட்டமாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு வந்து சில நேரம் விளங்காமல் இருக்கலாம், எங்களுக்கு அவருடைய நுட்பம் தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் அதனை விமர்சிக்க போய்விடக்கூடாது. மனிதர்கள் வகுத்த சட்டங்கள்ல தான் என்ன செய்யலாம், குறைபாடுகள் இருக்கலாம், அல்லாஹு தஆலா வகுத்த சட்டத்தில் வந்து ஒரு நாள் குறைபாடு இருக்க முடியாது. எனவே அல்லாஹு தஆலா ஞானம் மிக்கவன், அவன் இயற்றிய சரியத்தில் கொண்டு வந்து எந்த சட்டமாக இருந்தாலும் கூட அதுல வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை என்பதை, எங்களுடைய புத்தியில குறைபாடு இருக்கலாம் சில நேரம், ஆனால் அல்லாஹு தஆலா கொண்டு வந்த சட்டத்தில் குறைபாடு இல்லை என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், மிக தெளிவாக ஏற்றுக்கொள்ளணும். குறிப்பாக இந்த விஷயங்கள்ல வந்து, குறிப்பாக இந்த குற்றவியல் சட்டங்கள் இது போன்ற விஷயங்கள்ல, அதே நேரம் அல்லாஹ் தஆலா கடமையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அவனுடைய பாதையில ஜிஹாதி செய்யக்கூடிய போரிடக்கூடிய இந்த மாதிரியான அமல்கள் எல்லாம் எங்களுடைய சூழலுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நாங்கள் வாழக்கூடிய சூழலுக்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அமல்படுத்துவது, குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவது, தலாக் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்துவதோ அல்லது இந்த மாதிரியான இறைவழி போராட்டங்களை அமல்படுத்துவதோ அது வந்து கஷ்டமாக இருக்கலாம். அதற்காக வேண்டி முழுசாக இது இஸ்லாத்தில் இல்லாண்ட ஒரு 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 படத்தை அல்லது ஒரு 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 ரூபத்தை தீவிரவாத செயல், இது ஒரு மோசமான ஒரு செயல், யாரு ஜிஹாதை பேசினாலும் கூட அவன் வந்து என்ன, அவன் வந்து அவன் வந்து வழிகேட்டில் இருக்கின்றான் என்ற முடிவுக்கு முஸ்லீம்கள் வரக்கூடிய அளவுக்கு ஜிஹாதை பற்றிய சிந்திக்க எதிர்கால சந்ததியினர்லாம் என்ன செய்வான்னு சொன்னால், ஜிஹாத் என்ற ஒரு வார்த்தை கேட்டால் கூட இது வந்து டெரரிசத்துக்கு சொல்லக்கூடிய அரபு வார்த்தை, டெரரிசத்துக்கு சொல்லக்கூடிய அரபு வார்த்தைன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்தாங்க, முஸ்லீம்களுடைய மனதை மாத்திட்டார்கள். யார் மாத்தினா, இது வந்து இந்த யூதர்கள் திட்டமிட்டு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரையே அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாகவே என்ன செய்கிறார்கள், வந்து ஜிஹாதுடைய வசனங்கள் எல்லாம் அப்படியே மாற்றி சொல்லி அதனுடைய வசனங்கள் எல்லாம் என்ன, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் தவா செய்வது மார்க்கத்துக்கு அழைக்கிறது என்று மாற்றி, அல்லது ஜிஹாதை யாரெல்லாம் கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக அறிமுகப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி இவர்கள் செய்வதால் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு எமது சமுதாயம் இழிவுக்கு மேல் இழிவை இந்த இழிவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது, இழிவுக்கு மேல் இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் இந்த சமுதாயம் அடி வாங்கினாலும் கூட என்ன செய்யாது, யோசிக்காது, எழும்பாது, இது அடி வாங்கி அப்படியே இழிவுபட்டு அப்படியே அழிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம் என்ற ஒரு நிலைக்கு முஸ்லீம் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. சிலர் உங்களே சிலர் யோசிக்கலாம், என்னமோ கொஞ்சம் இதை பத்தி கொஞ்சம் ஓவரத்தான் பேசுறாரு, என்னமாலும் ஏதாவது தாக்கம் அளிக்கிறோம், ஒரு தாக்கம் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கும் எங்களுக்கு ஒரு தாக்கம் இல்லை, அப்படி தாக்கம் வராது எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சரியான அக்கீதா அளிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறோம், அதுலேயே அல்லாஹ்வுக்கு எங்களை வைக்கணும். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு யூதர்கள் என்ன செய்தார்கள், எங்களுடைய மூளைகளை வந்து அவர்கள் ஆதிக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் எதை யோசிக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் யோசிக்கணும், அவர்களுடைய விருப்பத்துக்கு இந்த சமுதாயம் வந்து உயர்ந்து இருந்த நிலைமைகளை யோசிச்சு பாருங்கள். சலாஹுதீன் ஐயூபுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம், அல்லது வந்து இது போன்ற பெரும் பெரும் ஆட்சியாளர்களுடைய ஆட்சி காலத்தில் எடுத்து பாருங்கள், அவர்கள் யார், ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆட்சி காலத்தில் பாருங்கள், அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்ட மிகப்பெரிய ஒரு முஜாஹித், அவர்கள் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முஜாஹித், அவருடைய உயிர் எப்பொழுது கைப்பற்றப்படுகிறது சொன்னால், ஜெயிலே இருக்கும்போது சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது. அவர் திருமணம் முடித்திருக்கவில்லை, பிள்ளைகள் பெற்று வளர்க்கவில்லை, அவர் திருமணம் முடிக்கக்கூடிய அவர் என்ன செய்யவில்லை, அது கூட ஒரு டைமிக்கல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அவருடைய முழு உயிரை முழு வாழ்நாளையும் வந்து தியாகம் செய்தவர் தான் ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இது போன்ற நிறைய உலமாக்களை நாங்கள் சொல்லலாம், எந்தெந்த மக்கள் எந்தெந்த சமுதாயம் எல்லாம் இந்த ஜிஹாதை வந்து எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்து உயர்ந்திருந்தார்கள், அவருடைய வரலாறு இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகின்றது. எங்களுடைய வரலாறு இன்னொரு 100 வருஷத்துக்கு முன்னால பேசப்பட மாட்டாது, ஏன்னு சொன்னா நாங்க வந்து இது எடுக்கல, இதை வந்து இதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு அந்த சமுதாயத்தில் வந்து ஜிஹாதுடைய ஒரு நிலைமை ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போரிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் நான் போரிடுவேன் என்ற சிந்தனை கூட இல்லாமல் மரணிக்கிறானோ, இன்றைக்கு எத்தனை பேர் சிந்தனைக்கும், யாராவது யாது போறா அதெல்லாம் பைத்தியகாரத்தனமான வேலை, அது யாரு போவான், நம்மளுக்கு எத்தனை வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவோம் நம்ம வந்து. அப்ப அப்படி அப்படித்தான் நம்ம நிறைய பேர் வாழ்றோம், அப்படி எல்லாருமே அப்படித்தான் 199.9% அப்படித்தான் வாழ்றோம். அப்ப இப்படி யாராவது மரணிச்சா அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்றாங்க வந்து, மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அவன் எதுல மரணிச்சான் தெரியுமா, அவன் ஜாஹிலியத்தில் மரணிச்சான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக குறைஞ்ச நீயத்தாவது இருக்கணும், எந்த அளவுக்குன்னு சொன்னால் இதை வந்து இஸ்லாத்துடைய 6வது கடமை என்று சொல்லி சில உலமாக்கள் சொல்றாங்க, 5 கடமை நாங்கள் வழங்கிச்சிடும் இல்லையா, தொழுகான ஒன்பது ஜகாத்து ஹஜ்ஜு கலிம், இதுல வந்து 6வது கடமைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதை வந்து இன்றைக்கு எங்களோட சமுதாயத்தில உடைய நிகழ்ச்சி நிரல்லேருந்தே எடுத்துட்டாங்க, அதை பத்தி நம்ம யாரும் பேசுறது இல்லை, புத்தகங்கள்ல இல்ல, படிக்கிற புத்தகங்கள் இல்ல, குத்துபாக்கள் இல்ல, எதுலையுமே இல்ல, ஏன்னா அது அப்படியே முழுசா எடுத்துறான், எடுக்கிறது அவனோட திட்டம். அதற்காக வேண்டி நிறைய பேர் அவன் பயன்படுத்தினான் வந்து, யாரு இந்த யகுதியில் பயன்படுத்தினான், பயன்படுத்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள், வேறொரு ஏதோ ஒரு திசைக்கு மக்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள், மக்களும் அப்படியே ஒரு திசையில போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கிடையாது, எந்த ஒரு இயக்கம் இதை பத்தி பேசுறது, தௌஹீதா இருக்கலாம், தப்லீகா இருக்கலாம், ஜமாத் இஸ்லாம் இருக்கலாம், எந்த ஒரு இயக்கம் இதை பத்தி பேசுறது இல்லை. பேசினா என்ன செய்வார்கள், நாளைக்கு சீலை குத்திடுவாங்க, இவங்க வந்து என்ன தீவிரவாதிகள் என்ற சீலை குத்துவார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடியார்களே, இந்த சமுதாயம் வந்து இழிவுபடுவதற்கு இதுதான் மிகப்பெரிய காரணம். எனவே நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னால், ஷரியத் என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி. அல்லாஹ் தாலா வகுத்த ஷரியத்துடைய சட்டங்கள் எல்லாம் மனித நலனுக்காக. அல்லாஹ் தாலாவுடைய ஷரியத்தில் இது ஈகுதா இல்லையா, ஜிஹாதுன்னு சொல்லக்கூடிய அம்சம் ஈகுதா இல்லையா, ஈகுது. அடிப்படை விஷயங்கள் ஒன்று. அப்போ இதை அல்லாஹ் தாலா வகுத்திருக்கிறான்னு சொன்னால், இதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ் தாலா பல நன்மைகளை நாடி இருக்கிறான். அதுக்காக வேண்டி அதை வச்சுக்கிறேன் அல்லாஹ் தாலா. ஏன் சும்மா இதுக்கு வைக்கணும் அதை? அது அப்போ ஒரு காலத்தில் வச்சுட்டு அதை இல்லாமல் கிட்டிக்கலாமல். அல்லாஹ் தாலாவுக்கு வந்து அல்லாஹுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து கொஞ்சம் காலம் போராடினாங்க. போராடி கொஞ்சம் பெரிய பகுதியெல்லாம் வெற்றி கொண்டது போகிறோம். முகமது இது போகிறோம், உங்களுக்கு தேவையில்லை, ஜிஹாது க்ளோஸ், ஜிஹாத் வந்து க்ளோஸ் உங்களுக்கு இப்போ இதுக்கு போகிற தேவை. நீங்கள் இது போகிறோம் அஹிம்சை வழி தாவா, நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மா வெறுமனே வாயில் சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்கொடுறாங்க, இல்லாட்டு விடுங்க, கலாஸ் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தாலா கிடைக்கிறீங்களா இல்லையா, வகி இறக்கி வந்து ஜிஹாதை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கலாம். க்ளோஸ் பண்ணால் நம்ம யாருமே டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, நாம் யாருமே பேச வேண்டியதில்லை இதை பற்றி, இதை பற்றி யாருமே பேச வேண்டியதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து என்ன, ஹிஜ்ரத்து வந்து மதீனாவுக்கு வந்ததோட முடிஞ்சிருச்சு. நான் ஹிஜ்ரத்து வந்ததோட மதீனாவுக்கு வந்தது இல்லை, மக்கா வெற்றியோட, மக்கா வெற்றியோட ஹிஜ்ரத்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. யாருக்கு? அந்த மக்களை சொல்றாங்க. இப்பயும் ஹிஜ்ரத் தீக்குது. அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பயும் ஹிஜ்ரத் தீக்குது, எங்களுக்கு எந்த பகுதியில் எங்களுக்கு வாழ முடியாதோ, எந்த பகுதியில் எங்களுக்கு வந்து மார்க்க சட்டத்திட்டங்களை அமல்படுத்த முடியாதோ, அந்த பகுதியை விட்டும் அந்த பகுதியை வெறுத்து இன்னொரு பகுதிக்கு மார்க்க சட்டத்திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு பகுதிக்கு துறந்து போறது தான் என்ன ஹிஜ்ரத்னு சொல்லப்படுறது. இன்றைக்கு என்ன செய்யறா, ஹிஜ்ரத்தின் பேரில் வந்து நமது முஸ்லீம் எல்லாம் போய்த்து எங்க போறான், அவர் இஸ்லாத்தை அமல்படுத்த வேண்டிய ஒரு நாட்டுக்கு போறதுக்கு போய்த்து அதுக்கு பதிலாக என்ன செய்யறான், வந்து ரிஃப்யூஜி ரிஃப்யூஜின்னு சொல்லி அந்நிய நாட்டுக்கு போய்த்து அவன்கிட்ட கிறிஸ்டியன் சர்ச்சில் போய்த்து அதில் போய்த்து இல்லை போய்த்து அங்கே போய்த்திக்கலாம் போய்த்து, அது அது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடிய நாடுகளை டக்குன்னு அங்கே போயிட்டா கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம்னு அங்கே போகிறான். இது ஹிஜ்ரத்தாக போகிறாங்க வந்து, ஹிஜ்ரத் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், மக்கா வெற்றியோடு ஹிஜ்ரத் நின்று விடுகிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய இந்த ஜிஹாத் என்பது வந்து கியாம நாள் வரை தொடரும் என்பதை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதை வந்து இல்லாமலாக்கினால் தான் இந்த சமுதாயத்தை வந்து ஒடுக்கலாம், இந்த சமுதாயத்தை வந்து அடக்கலாம், இந்த சமுதாயத்தினுடைய கொட்டத்தை வந்து இல்லாமலாக்கலாம் என்பதை எதிரிகள் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நிரலை எங்களை வைத்தே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் பலிக்கடாவாகிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு வகுத்திருக்கக்கூடிய ஷரியத்தில் வந்து எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அந்த ஷரியத்தினுடைய அல்லாஹு தஆலா வந்து என்ன செய்கிறான், இந்த மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தத்தான் நாடுகின்றான் அல்லாமல் இந்த மக்களை வந்து இழிவுபடுத்த நாடவில்லை. நாங்கள் தான் இழிவை சம்பாதித்துக் கொள்கின்றோம், நாங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இழிவுக்குரியர்களாக நாங்கள் ஆகிக் கொள்கின்றோம் என்பதனை இந்த இடத்துல நாங்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வந்து மன்னிப்பவன், பிழை பொறுப்பவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அடியார்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களை பிழை பொறுக்கக்கூடியவன், அவரிடம் திரும்பி பாவமன்னிப்பு தேடுவர்களுடைய எந்த பாவமாக இருந்தாலும் கூட, அது இணை வைப்பாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினால் ஏற்றுக்கொள்வான் அவன். அதிலிருந்து அந்த பாவமன்னிப்பு ஏற்றுக்கொண்டு அவரை வந்து மன்னிப்பான். ஆனால் இணை வைப்போட மௌத்தாயிட்டான்னு சொன்னால் மன்னிக்க மாட்டான். மௌத்தாயிட்டா மன்னிப்பு கிடையாது. மௌத்தாவதுக்கு முன்னால் அவன் வந்து இணை வைப்பை இருந்தால், இணை வைப்பாக இருந்தாலும் கூட அவன் நினைத்து, யாரெல்லாம் நான் இப்படி இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன், சின்ன வயசில் இப்படி இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன், எங்களோட தாய் தந்தையை செஞ்சத்தா சொன்னத்தால் இப்படி இப்படியெல்லாம் நான் போயிட்டேன், இதனால் நான் இதெல்லாம் செஞ்சதுக்காக வேண்டி என்ன மன்னிச்சிரியாளான்னு சொல்லி இறைஞ்சி மன்றாடி ஒவ்வொருவரும் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான் என்ற இந்த அடிப்படை விஷயங்கள் நாங்கள் அறிந்து கொண்டால் தான் உண்மையிலேயே இந்த வெற்றி பெற்ற கொள்கையுடையவராக அந்த கூட்டத்திலே நாங்கள் ஆக முடியும். எனவே அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, இன்னும் அதிகமான விஷயங்களை தொடர்பாக பேச வேண்டியிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே ஏனைய விஷயங்களை பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எவை எவையெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல கேட்டோமோ அவற்றை எங்களது வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நட்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஹாதாமா இந்தி வல்லில் மஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.